عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு வாலிபர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களே, அல்லாஹு தஆலா எங்களோடு சரியான இறக்கம். அதனால தான் அல்லாஹ் எங்களை அவன் தீனுக்கு தெரிவிச்சிருக்க. ஒரு தாய் அந்த பிள்ளையோட எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறாங்களோ அதை விட 99-100 மடங்கு அல்லாஹ் இறக்கம் வச்சு. ஒரு நாள் ஒரு யுத்தம் முடிஞ்சு சில கைதிகள் பிடிபட்டிருந்தான். அந்த கைதிகள்ல ஒரு தாய் தன்னோட பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும். தாயில விலங்கும் எந்த நேரத்தில் பால் கொடுக்கும். அப்ப கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் போயிட்டு அந்த தாய் எடுத்து பால் கொடுக்க பார்க்க பார்த்தா அவட பிள்ளை இல்லை. கடைசியில் அவர் அந்த பிள்ளைய அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த இறக்கமுள்ள தாய் இந்த பிள்ளைய தூக்கி நெருப்புல போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான். எப்படி இந்த தாய் குழந்தை மீது பாசம் வைத்து இந்த குழந்தை போய் இந்த நெருப்புல போட மாட்டாவோ, இதே போலதான் அல்லாஹ் 99 மடங்கு தாயை விட இறக்கமே என்றதுக்கு ஒரு உதாரணத்தை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தத இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹு தஆலா இறக்கம் எந்த அளவுக்கு இந்த மேலான சகோதரரே, நாஸ்திகர்கள் என்று சொன்னால் ஏதிஸ்ட் முல்ஹி அல்லாஹ் நிராகரிக்கிறான், அல்லாஹ் இல்லைன்னு பேசுகிறான். அப்படி இருந்தும் அல்லாஹு தஆலா பொறுமையாக அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அந்த சிஃபத்தில் அல்லாஹ்வுடைய பொறுமையை பற்றி பேசுகிறார். நீங்க நாங்கள் சின்ன விஷயத்தில் எவ்வளவு கோபத்தை இருக்கணும். அப்ப அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு, அல்லாஹ்க்கு துரோகம் செய்து, அல்லாஹ்க்கு அநியாயம் செய்து, அல்லாஹ் படைத்த இந்த பூமியை அட்டகாசப்படுத்தி நாசம் செய்தவர்களை அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கிறான்னு அல்லாஹ்க்கு எவ்வளவு பொறுமை இருக்கின்றார் அல்லாஹ். இதனால்தான் குர்ஆன்ல 90 இடங்களுக்கு மேல பொறுமையை பற்றி பேசிக்கிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹு மஅ ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறார். பொறுமை என்பது என்ன? பொதுவாக நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நாங்கள் எங்களை இஷ்டப்படி ஒன்றை அடித்து பிடிச்சி பலிக்கு பலி எடுத்து கொஞ்சம் எல்லாரும் முன்னால் கொஞ்சம் எலும்பி வாங்கினா எங்கேயாலும் இடம் பறிக்குது, கொஞ்சம் அப்படி வாங்க முன்னுக்கும், கொஞ்சம் முன்னுக்குள்ள நீங்களும் முன்னுக்குவாங்க. இடைக்கிட இதை பேச வைக்காம ஒரே அடிக்கு கொஞ்சம் நெருக்கமாக வாசாலாம். எவ்வளோ சூடாக இருந்த இடம் இப்போ ஏசியெல்லாம் போட்டு எவ்வளோ ராகத்தாக வச்சிருக்க கூட அந்த நெருங்கி உட்கார்ற சுண்ணத்தை நாங்கள் கொஞ்சம் பின்பற்றி போகணும். அப்போ அதில் பெரிய நன்மை இருக்கும். மற்றவங்க வர்றது மறுவா நான் உங்களை சொல்ல கூடாது. நீங்க முடிவான மட்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா நெருக்கமாக உட்கார்ந்துக்கோங்க. அல்லாஹ் ரஹ்மத்து அல்லாஹ் பரக்கத்தாக்கி இருப்பான். பொதுவாக நாங்கள் நினைக்கிறது இந்த யாரும் ஏசினோடனே அவனுக்கு ஒரு ஏசி போடுறது தான் எங்களுக்கு உள்ள வெற்றி என்று நினைக்கிறேன். நாங்கள் அவர் எங்களுக்கு சதி செஞ்சால் அதுக்குள்ள பதிலாக நாங்கள் கொடுக்கணும், அதுதான் வெற்றி என்று நினைக்கிறேன். இந்த பொறுமையாக இருங்க என்று சொல்லக்கூட இந்த பொறுமை என்பது அது ஒரு கேலி பேச்சாக மாறிடுச்சு. இவங்களுக்கு வேறு இதை தவிர ஒன்றும் தெரியாது. இது அல்லாஹ் சிஃபத். நாங்கள் நீங்க எல்லாம் விளக்கத்துக்கு எடுக்கணும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தனக்கு பொறுமை என்று வச்சிருக்கிறார். எப்படி அல்லாஹ் இரக்கமுள்ளவனோ, அல்லாஹ் எப்படி மன்னிக்க கூடியவனோ, அல்லாஹ் எப்படி தண்டிக்க கூடியவனோ, அல்லாஹ் தஆலா பொறுமை என்ன என்ன என்றதை நான் நீங்களும் விலை கொள்ளணும். அப்ப எனக்கும் பொறுமை என்னது விலை கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவ்வளோ உலகத்தில் அட்டகாசம் செஞ்சும் கூட அல்லாஹ்க்கு மாற்றமாக பேசி சட்டங்களை துரோகம் செய்து குர்ஆனை நிந்திச்சு அல்லாஹை நிந்திச்சு அல்லாஹுக்கு தவறான வார்த்தைகள் பேசி கூட அவர் உடனடியாக தண்டிக்காம அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறானே. இதுதான் எங்களுக்குள்ள பெரிய சோதனை. பொறுமை மூணு வரப்படுது. ஒரு கடமையை நிறைவேற்றத்துக்கு பொறுமை தேவை. ஒரு பாவத்திலிருந்து தவிந்து கொள்றதுக்கு பொறுமை தேவை. ஒரு கட்டளையை நிறைவேற்றத்துக்கு பொறுமை தேவை. மனிதனுக்கு சோதனையில பொறுமை. சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் அதை வாழ்க்கையில அப்படி செஞ்சு காட்டினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊசிய குத்தினா எவ்வளவு வலிக்கு. நெருப்பை பத்த வச்சு கையும் காலையும் அப்படி கட்டி அந்த நெருப்பை பாபக்யூ செய்யற மாதிரி செய்ய வச்சு இந்த கொழுப்பெல்லாம் அதுல வடிஞ்சு நீ களிமாவை விடு இல்லாட்டி உன்னை நான் செய்வோம் இந்த சொல்லி அவனோட பின்னுக்கு பார்த்தா அப்படி நெருப்புடைய அச்சாக இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரியா இருக்கும் செய்யறதுக்கு, அங்க அப்படி ஒன்று இருக்கு. அவள் அல்லா பாதுகாக்க யார் யாரையும் பார்த்துருக்கணும். இந்த நெருப்பு பொசுக்கிட்டா எப்படி இருக்கு. அப்ப அந்த நேரத்திலையும் ஹப்பாப் இப்னு அர்த் ரழியல்லாஹு அல்லாஹ் அவனா விட மாட்டேன்னு சொன்னான். சோதனையில வார பொறுமை. பிலாப் ரழியல்லாஹு அடிச்சு 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 பாதையில் எடுத்துட்டு போவான், மண்ணில் உருட்டுவான், அஹத் 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 இந்த வார்த்தை. இது மனிதனுக்கு வரக்கூடிய சோதனையில வரக்கூடிய பொறுப்பு. நாலு வகையாக நாங்கள் சோதிப்போம் பயத்தை கொடுத்து சோதிப்போம் பசியை கொடுத்து சோதிப்போம், செல்வத்தை பறிச்சு சோதிப்போம், அது குறைவு ஏற்படும். இன்னும் கனிகள் இவைகளை கொண்டு சோதிப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரே நிலைமையில வைக்க மாட்டான். விதவிதமான சோதனைகள் வரும், பயத்தை போடுவாங்க. உங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு பீதியில எவ்வளவு பயத்தில் இருந்தோம். எனக்கு சிலர் கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அதற்கு நேற்ற புகாரி ஷெரீஃப் இருக்குது, நான் என்ன எடுத்து கொடுப்பேன், அனுமதிக்குதான் என்ன வந்தா என தூக்கிட்டு போயிட்டான். நான் என்னையால முடியுமான மட்டும் சிலருட அந்த கிதாபெல்லாம் ஏண்ட வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். யார் யாருக்கு ஒரு அரபு புத்தகம் இருந்துச்சோ அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டான். அப்ப எவ்வளோ பயம் அவர்களுக்கு. சிலர் எரிச்சே போட்டான், குரானை கூட எரிச்சு போட்டான். இந்த பயத்தின் காரணத்தினால என்னன்னா சிறைக்கு போகணும் இந்த பயத்தை. அந்த நாள் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய 4 வருஷத்து பிறகு இன்றைக்கு 21 ஏப்ரல் 2019. 1300 வருடங்களாக நாங்கள் இப்படி தலைக்குனி அல்ல. இந்த ஏப்ரல் 21 பிறகு எங்களுக்கு வந்த தலைக்குனி, பல சோதனைகளை நாங்கள் முகம் கொடுத்தோம். ஆனால் இது ஒரு பயங்கரமான சோதனை. யார் செஞ்சது, என்ன செஞ்சது, எப்படி செஞ்சது, அதை எங்களுக்குள்ள சப்ஜெக்ட் இல்லை. அதுக்கு அல்லா தாலா அது தருவாங்க. ஆனால் இப்படி எங்கட ஒரு சாரார் ஈடுபட்டது இருக்குது, அது எங்களுக்கு ஒரு பெரிய கை செய்த கவலைய. எங்கட பேர் தாங்கியவர்கள் இப்படி ஒன்ற செஞ்சது இருக்குது, அது இந்த நாட்டில் ஒரு அமைதிக்கும் சாந்திக்கும் சமாதானத்துக்கும் முன்மாதிரியாக பேசப்படக்கூடிய ஒரு சமூகம் என்ன முஸ்லிம். எல்சிசி என்னென்ன அட்டகாசம் எல்லாம் செஞ்சாங்க, அப்படி இருந்தும் அவன் என்ன, அவனோட டிமாண்ட் என்ன, நீ எங்களோட சேர்ந்து போங்க. நேற்று நான் ஒரு வெளிநாட்டில் இருந்தேன். இப்போ மன்னாரை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் நான் வசதியோடு இருந்தேன், அவர் எல்லா வசதியும் இருந்துச்சு. ஆனால் நகை சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுச்சு. 1990 நாங்கள் 500 ரூபா மட்டும்தான் எடுத்துட்டு வந்தோம். மிச்ச கஷ்டப்பட்டு ஒரு பிளாஸ்க்கு கீழ் துண்டுல நான் கொஞ்சம் நகையை அப்படி போட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஒரு 100 பவுன் இருந்தா அதுக்கு எங்க போடணும், அப்படி கஷ்டப்பட்டோம் நாங்க. ஊடி இல்லை, ஒன்றும் இல்லை. அல்ல எங்களை உங்களுக்கு அப்படி கஷ்டம் தர இல்லை, ஆனா எங்கட சகோதரர்கள் அப்படி கஷ்டப்பட்டீங்க. மன்னார்லிருந்து வெளியேறப்பட்டாங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறப்பட்டாங்க. இன்று வரைக்கும் அந்த அகதி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க. அப்ப சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அது இந்த இப்படியான நிகழ்ச்சிகளை வச்சு சில படங்களை காட்டி வீணான குரானுடைய ஹதீஸ்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து தான் இப்படி ஒரு சிலரை உருவாக்கினார். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் மார்க்கத்தை விளங்குறதுக்கு உரிய உலமாக்களோட தொடர்பு வச்சுக்கணும். வழி தவறிய அல்லாவுடைய தொடர்பை சரியாக வச்சுக்கொள்ளாம வேகத்துல போய் வாழக்கூடியவர்களோட சிக்கி கொண்டமுண்டா அது பெரிய விபரீதங்கள் உண்டாகும். இங்க நடந்தது அதுதான், இங்க நடந்தது அதுதான். நாங்க முஸ்லீம் என்ற அடிப்படையில் இப்ப எங்களால சில தவறுகள் நடந்திருக்கு. ஒரு மனிதனுடைய தவறை ஏற்றுக்கொண்டால்தான் அவனுக்கு அதை சரிப்படுத்தி போகையும். சில மனிதர்களுக்கு தௌபா நசீபாகாதான், சில மனித முஸ்லிம்களுக்கு தௌபா நசீபாகாது. ஏன்னா அவர் செய்கிற பிழைய மார்க்கம் என்று நினைச்சு செஞ்சு கொண்டிருப்பான். சில தவறான காரியங்களை மார்க்கம் என்று நினைச்சு செஞ்சு கொண்டிருந்து அவருக்கு இது எவ்வளவுதான் மார்க்கம் இல்லப்பான்னு சொன்னாலும் அவரை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அப்ப அவர் என்ன சொல்றதுன்னா, தன்னுடைய பிழையான கொள்கைய மார்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி அவர் முடிவும் மோசமாகத்தான் முடியும். இப்ப இந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானா. அப்ப எங்களுக்கு 2015 கொழும்புல வாழ்ந்த ஒரு புள்ள வந்து சிரியால போயிட்டு ஒரு பம் பிளாஸ்ட்ல கொல்லப்பட்டுட்டார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைச்சு. அவர் இலங்கையிலிருந்து போய் ISIS என்ற தீவிரவாத கொள்கையோட சேர்ந்துட்டார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைக்கு 2015. 2014 நான் ஜூன் மாதம் மாளிகாவத்தையில ஒரு நிகழ்ச்சி செய்யறேன் நான். அதுல நான் இந்த ஐஎஸ்ஏஎஸ்க்கு எதிராக பேசுறேன். அப்ப முதலாவது இந்த ஆசிய கண்ட பகுதிகளில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என் மனசுல போட்டு அதை பேச வைச்சான். சிலர் என்னையோட பயங்கரமாக கோவிச்சான், பலதுக்கும் கோவிப்பாங்க, அது இதுவும் கோவிப்பாங்க, பயங்கரமாக கோவிச்சான். எனக்கு அச்சுறுத்தல்கள் தந்தாங்க. அது உரிய சில சட்டத்தரணிகள்கிட்ட போய் சொன்னாங்க, இவனை நாங்க உற்றுவோம், முதலாவது இவனை தான் நான் முடிப்போம். இந்த கூட்டத்தில் உள்ளவர் அந்த நேரமேதுதான் 2016. அவெல்லாம் என் உள்ளத்துல போட்டான் இதை பேசணும். மாளிகாவத்தை அந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வச்சுதான் ரேடியோல பிராட்காஸ்ட் ஆகுது, நான் அதை பேசினேன். நான் சொன்னேன் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இப்படி முஸ்லிம்கள் எடுத்து கொள்றது, மஸ்ஜிதுகள் உடைக்கிறது, இந்த அநியாயத்தை செய்யறது, அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லை. நபியவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருவாங்க, இஸ்லாம் என்ற பேர்ல அட்டகாசங்கள் செய்வாங்க, அவங்க இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அம்பு எப்படி எரிஞ்சா அது அம்பு கையில இருந்து போயிருமோ, இவர்களும் இஸ்லாத்தை விட்டு போயிருவாங்க. இந்த நபியவங்க எச்சரிக்கை செய்ய அவ எங்களுக்கு மார்க்கத்தை சரியத்தை தீன படித்து தந்த எங்கட உஸ்தான்மார்கள். இந்த உஸ்தான்மார்கள் எல்லாம் அவங்களோட உஸ்தான்மார்கள்ட்ட படிச்சிருக்கலாம். உதாரணமாக என்னுடைய இங்க இருக்கக்கூடிய அதிகமான உலமாக்கள் இல்லையாஸ் ஹஜ்ரத் ஹரிகராம், ஹசன் ஃபரீத், சல்மான் ஹஜ்ரத் எல்லாரும் நாங்கெல்லாம் ஒரு உஸ்தாத் கிட்ட பாகிஸ்தான்ல ஓதிருக்கிறோம். அவங்களோட பேர் முஃப்தி வலி ஹசன். அவங்களோட உஸ்தாத பேர் வந்து இந்தியாவில் தேவ்பந்தில் ஹுசைன் அகமத் மதனி. அவங்களோட உஸ்தாத் வந்து மஹமூத் ஹசன் தேவ்பந்தி. அப்ப முஃப்தி வலி ஹசன், ஹுசைன் அகமத் மதனி, மஹமூத் ஹசன் தேவ்பந்தி. இது பிரிட்டிஷுடைய ஆட்சி 1947-48 வரைக்கும் இந்தியாவா எங்களை மாறி ஆண்டிருக்கிறான். இப்ப இந்த பீரியடுகள்ல இவர்களுடைய போராட்டம் இருந்திருக்குது. இந்தியாவுடைய மண் மக்களோட சேர்ந்து உலமாக்கள் எல்லாரும் இந்த ஐரோப்பிய பிரிட்டன்காரர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றணும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டான். போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த ரெண்டு பேர் உஸ்தாதும் மாணவனும் முஹமூதுல் ஹசனும் ஹுசைன் அகமது மதனியும் பிடிச்சிட்டாங்க. சவுதியில் இருந்து பிடிச்சி இவங்களை மால்டா ஜெயில கொண்டு போயிட்டு போட்டான். எந்த ஜெயில? இப்ப இந்த நந்தனமா ஜெயில் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது மாதிரி மால்டா இந்த ஊர்ல ஜெயில போட்டான். 4 வருஷம் ஜெயில இருந்தான். அப்ப தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் ஜெயில இருக்கக்குள்ள தண்ணி எப்படி இருக்கும்? குளிர்காலம், வின்டர் சீசன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப உஸ்தாத் தூங்குவாங்க, மாணவர் என்ன செய்வாருன்னா ஒரு போத்தல்ல தண்ணீர் எடுத்து அந்த போத்தல் தண்ணியை எப்படி வச்சு இடுப்பு கிட்ட வச்சு இப்படி மூடி இப்படி வச்சு சூடாக்குவாங்களாம் அந்த தண்ணியை. இந்த குளிர் தண்ணி உஸ்தாதுக்கு ஒது எடுக்க கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் குளிர் தண்ணியை 2-3 முறை கூட பாவிச்சாலே எங்களுக்கு சரியாகும், அலர்ஜிக்காக. அப்ப இந்த இப்படியான உஸ்தாத்மார்களுக்கு மாணவர்களாக எங்கட உஸ்தாத்மார்கள் இருந்திருக்கிறோம். அவங்க மார்க்கத்தை படிச்சு கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு பேரும் ஜெயிலிருந்து வெளியேற்றப்பட்டான். 4 வருஷம் இருந்தது அப்புறம் இந்தியாவுக்கு வந்தான். இந்தியாவுக்கு வந்து மஹமூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு 80 வயசு தாண்டிருச்சு. அப்ப ஒரு பயான் செஞ்சான். உலமாக்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாரும் ஒன்று செஞ்சிருந்தாங்க அந்த பயான். அப்ப அந்த பயான்ல இவன் சொன்னாங்க, நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். பார்த்தாங்க ஏதோ புதிதான 2 விஷயம் சொல்ல போறாங்க போல. சொன்ன இந்த வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம், இந்த சிறையில் இருந்தது, நாங்கள் சிறைக்கு பிடிப்பட்டது, இதெல்லாத்துட வரலாறு பின்னணி என்னென்றா, முதலாவது எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையை பற்றி பிடிச்சிக்கோங்க என்ன முதலாவது சொன்னேன். ரெண்டாவது, பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் குரானை பற்றி பிடிங்க. இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. ஒற்றுமை சீர்குலைஞ்சு போனா எல்லாமே பாலாகி போயிட்டு, ஒற்றுமை அது பலமாக பிடிக்கப்படும். இப்போ ஒற்றுமை சீர்குலைஞ்சு போகுமோ அப்ப எல்லாமே குலைஞ்சு போயிடும். ஷைத்தான் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு ஒரு சின்ன விஷயத்துல பிரச்சனை ஏற்படுத்துவோம். ஒரு ஆலிம் ஒரு விஷயத்துல இப்படி பத்துவா கொடுத்தா, இன்னொரு ஆலிம் அதே விஷயத்துல இப்படி பத்துவா கொடுத்தா, என்று ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்து அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன நடக்குது, இங்க ரெண்டு பார்ட்டியாக பிரிஞ்சிடுறாங்க. ரெண்டு பார்ட்டியாக பிரிஞ்சிடறாங்க. ரெண்டு பார்ட்டியாக பிரிஞ்சு இது ஒரு சண்டை முருகலாக மாறுது. சண்டை முருகலாக வெறுப்பு, குரோதம், வைராக்கியம், இது மார்க்கத்துடைய ஒரு விஷயத்துல ஒரு சட்டத்துல இப்படி ரெண்டு கருத்து வந்ததுனால அந்த ரெண்டு கருத்திலையும் விரோதம் குரோதம் உண்டாகுது. உதாரணமாக சம்மாங்கோட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாம் குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய காதி அல்லாவுதீன் ஹஜரத்தை அறிக்கலாம், வேற யாருமாக அறிக்கலாம், அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டான், ஹஜரத் நீங்களும் 4:30 அதான் சொல்லலும் தானே, நீங்க என்னத்துக்கு 3:45 அதான் சொல்றீங்க, பக்கத்துல 3 குறுக்கு தெருவு தான் இருக்குது, 1 கிலோமீட்டரும் இல்லை, கொஞ்சம் சில அடியில தான் இருக்குது, அங்க போயிட்டு நீங்க 4:30 அதான் சொல்றீங்க, நீங்க 3:30 சொல்லலும் தானே. அவங்கள்கிட்ட ஒருவர் போய் சொல்ல, அவங்க அது ஏலாதப்பா என்று சொல்ல, இவர் இது ஏலாதப்பா என்று சொல்ல, இப்ப இது ஒரு முருகலுக்கு காரணமாக ஆகுது. விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இதை தவறாக விமர்சிப்பாங்க. அது மூணாம் குறுக்கு தெரியல. இன்றைக்கு 100+ வருஷங்களாக ஹனஃபி மதஹபை சேர்ந்த எங்களுடைய மேமன் சகோதரர்கள் வந்து உருவாக்கின ஒரு மஸ்ஜித் கண்டில, நாங்கள் எல்லாரும் ஹனஃபி மஸ்ஜித் கண்டி டவுன்ல இருக்குது, அங்க நாங்க போ பதில் பல இடங்கள்ல இருந்தது. எங்கெல்லாம் ஹனஃபி மதத்தை சேர்ந்த இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து வந்தார்களோ அவர்கள் அந்த இதை உருவாக்கினார். இப்ப அவங்களுக்கு போயிட்டு அசர நீங்க 4:30 இல்லாம 3:45 தொழுன்னு சொன்னா அது அப்படி செய்ய இயலாது. அது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அப்படிதான் பத்துவா கொடுத்திருக்கிறார். அதுக்கு ரெண்டுக்கும் ஆதாரம். இப்ப இத ஒரு பிரச்சனையாக மாற்றி குரோதம் உண்டாக்குற விஷயமாக மாற்ற இயலாது. இப்ப இங்க ஆமீன் பெலமா சொல்றோம், அவங்க ஆமீன் மெதுவா தான் சொல்றாங்க. அவங்க பிஸ்மில்லாவே ஓதுறாங்க, இல்ல நாங்க பிஸ்மில்லா ஓதுறோமே, அவங்களும் ஓதணும் தானே என்ற விவாதத்துக்கு போயிட்டு நீங்க பிஸ்மில்லா ஓதாதது பிள்ள, நாங்க பிஸ்மில்லா ஓதாதது சரியில்லை இந்த சண்டைக்கு போனா அங்கதான் பிளவும் சண்டையும் உண்டாகுது. நீங்க மாஷா அல்லாஹ் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாருடைய ஆய்வுப்படி நபியுடைய ஹதீஸை வச்சு செய்றீங்க, நீங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாரு ஆய்வுப்படி இதை வச்சு செய்றீங்க, ரெண்டு பேரும் சரியா தான் இருக்கிறீங்க என்ற நிலைப்பாடு வரணுமே தவிர இதுக்கு மாற்றமாக விஷத்தை ஊற்றினா அங்கதான் இந்த பிளவு உண்டாகும். ஒரு சின்ன உதாரணம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த பாருங்க நீங்க போறீங்க ஹைபர்ல போயிட்டு தான் நீங்க அசர் தொழணும்னு சொன்னாங்க. இப்ப மதியனால இருந்து வெளியாகி போய்கொண்டிருக்க கொல 3 மணி 4 மணி 5 மணி 6 6 6:30 சூரியன் மறைந்து இப்ப 6:30 கொல இந்த ரெண்டு சாரார சொன்னாங்க, நபியவங்க அசர் அங்கதான் சொல்ல சொன்னாங்க, நாங்க இப்ப கலாவாக போகுதே என்ன செய்யறது என்று சொன்ன உடனே ஒரு சாரார் சொன்னாங்க, நாங்க தொழுவோம், ஒரு சவால் சொன்னாலும் சொல்ல மாட்டோம். சஹீல் புகாரில வந்திருக்கக்கூடிய சஹியான ஹதீஸ். தொழுதவங்க தொழுதாங்க, தொழாதவங்க தொழில்லை, யாரும் சண்டை பிடிச்சிக்கொள்ள இல்லை. பெய்த்து முடிஞ்சு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இப்ப மொபைல் போனா இருந்துச்சு அங்க கால் பண்றதுக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்தாங்க இன்டர்நெட் தொண்டை போட்டு கீட்டு எல்லாம் கேட்டுடலாம், இங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்யறது, போனத்தை செஞ்சுட்டு தான் வரணும். செஞ்சுட்டு வந்துட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் செஞ்சது சார். ஏன்னா நபியவங்க சொல்லி கொடுக்க இல்லை இல்லையா, இப்படி நடந்தா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. நபியவங்க ஒரு இப்படி அங்கதான் போய் தொழணும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குது, ஒரு விஷயத்தை ஆய்வு செய்ய, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்ய, ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம் செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்கிறது தானே. இத இஸ்லாம் வரவேற்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாஸ் ரதியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புறாங்க. வாருங்க இவ்வளவு தூர் நோக்கோட நபியவங்க நடந்து கொண்டாங்க. மாஸ் உங்களை நான் யமனுக்கு அனுப்புறது சரி, ஆனா நீங்க யமனுக்கு போயிட்டு மார்க்க தீர்ப்பு கொடுக்க போக்கல, என்னையோட தான் அவங்களுக்கு அப்படி பேசிக்கொள்ள இயலாமே. இப்ப நீங்க குரான்ல இருந்து சொல்லணும், இல்லாட்டி ஹதீஸ்ல இருந்து சொல்லணும். குரான்ல ஒரு விஷயம் இல்லாட்டி என்ன செய்வீங்க? நீங்க யார் சரி வந்து கேட்கறீங்க எனக்கிட்ட, அதில் என்னோட மனைவிக்கு பபா இல்லை, எங்களுக்கு இந்த புதிய டெஸ்டிவ் பேபியுடைய ஒரு சிஸ்டம் இருக்குதானே, அதை எனக்கு செய்யலுமா, குரான்ல எங்க சரி ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா நான் சொல்லுவேன், குரான்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை. குரான்ல ஹதீஸ்ல இல்லாததுனால உங்களுக்கு செய்யவும் இயலாது. இந்த நான் பத்துவா கொடுத்தா அப்ப அந்த மார்க்கம் அது ஒரு பூர்த்தியான மார்க்கமாக மாட்டார். நான் என்ன செய்யணும், அதுக்கு சரியா பிழையாண்டு குரான் ஹதீசுடைய கண்ணோட்டத்தில் அதுக்கு ஒரு ஒரு வரையறைக்கு அந்த வரையறையில இருந்து நான் தீர்ப்பு கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயாரிச்சாங்க. எப்படி தயாரிச்சாங்க? முஆஸ் ரலியல்லாஹு யமனுக்கு அனுப்புறாங்க, நீ எப்படி பத்துவா கொடுப்பா, குரான்ல இல்லாட்டி நான் ஹதீஸ்ல பார்ப்பேன். சரி, ஹதீஸ்லயும் இல்லாட்டி நான் குரான் ஹதீஸ வச்சு ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து இந்த தீர்ப்பு கொடுக்க. குரான் ஹதீஸ் இந்த டெஸ்ட் பேபிக்குள்ள ஆய்வு என்ன? இப்ப டெஸ்ட் பேபின்றது கணவன் மனைவியுடைய ரெண்டு பேருடைய இந்திரியத்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். கணவன் மனைவியுடைய இந்திரியம் தானே ஹலாலான திருமணம், குழந்தை தரிக்கிறது ஹராலான முறையில் அதுதானே இருக்குது. வேறொருவருடைய இந்திரியம் இன்னொருவருடைய இந்திரியத்தோடு சேர்ந்தால் அது ஹலாலாக இயலாதே, ஹராமாயிடும். அப்ப அது தினாக்க உப்பாகும். அவன் இந்த வரையறைக்குள்ள இருந்து எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. அப்ப உலமாக்கள் என்ன செய்வாங்க, இதை இப்படி செய்யறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நபியுடைய காலத்தில் ரத்தம் கொடுக்கிறதுன்னு இருக்குல்ல, ரத்தத்தை ஹஜாமத் செஞ்சு எடுக்கிறதுன்னு இருந்துச்சு. ரத்தம் குத்தி கப்பிங் செய்வது எடுக்கிற அந்த சுண்ணத்தை நபி அவங்க அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. நோம் பிடிச்சிட்டு கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ரத்தம் ஹஜாமத் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல இன்னைக்கு பிளட் பேங்க் வந்து அது வந்து இது வந்து பல 2004-05 அறிக்கும் சில டாக்டர்ஸ் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த பாருங்க உங்களோட முஸ்லிம்கள் ரத்தம் தாராங்க இல்லை, ஆக்சிடென்ட் நல்லா பாதுகாக்க யாருக்கும் அப்படி வரக்கூடாது, அப்படி நடந்துட்டா ரத்தத்தை எடுத்துக்கொள்றாங்க, ஆனா கொடுக்க வரக்குள்ள ஏலான்றாங்க, மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்றாங்க. இதுக்கு ஒரு மார்க்க தீர்ப்பு உங்களால் கொடுக்க இல்லாதான் நாங்கள் ஆய்வு செய்து சொன்னோம், தாராளமாக நீங்க கொடுங்க, இது விக்க இயலாது. ஒருத்தர் விக்கிறதுக்கு பண்டிய விக்க இயலாது, வைன விக்க இயலாது, ரத்தத்தை விக்கிறது ஹராம். ஆனா ஒரு மனிதனுடைய தேவை என்று வரக்கூடிய நேரத்தில், அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று வரக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதன் தன்னுடைய ஆபத்து உயிருக்கு ஆபத்து இல்லாத விதத்தில் அது கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்றது. இப்ப இது இப்படி பிளட் பேங்க் வச்சு இப்படி செஞ்செல்லாம் நபியுடைய காலத்தில் இருக்குல்ல. இப்ப ஹஜரத் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் வந்தா நீங்க என்ன செய்வீங்க முஆஸ்? அவர் சொன்னாங்க, யார சொல்ல, இப்படி ஒரு ஆய்வு செஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வருவேன். அப்ப நபியவங்க சரியா சந்தோஷப்பட்டான், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் இந்த உம்மத்தில் இப்படி ஆளுமை உள்ளவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நபியவங்க சந்தோஷப்பட்டாங்க. நானும் நீங்களும் வாழ்ந்த காலம் நபி அவர்களோட அந்த தொடர்ல நாங்கள் மிச்சம் தூரமாயிட்டோம், 1400 வருஷம். ஒருவர் ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது, ஏந்த உஸ்தாத் எனக்கு ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது, அந்த உஸ்தாத் 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 நபி உங்கள்கிட்ட போயிட்டு சேரும் பொழுது எங்களோட உஸ்தாதுக்கு 29வது தொடர்பு, எனக்கு 30வது. நான் ஓதி கொடுத்திருந்தேன்னு சொன்னா நவ்ஃபர் மௌலவிக்கு, அவருக்கு 31வது, அவர் எனக்கிட்ட ஓதி இருக்கிறார் என்ற காரணத்தினால. அப்ப 31வது அந்த சங்கிலி தொடர்ல தான் நபி அவர்களோட போயிட்டு நாங்கள் சேர்ந்தோம். அப்ப இடைப்பட்ட காலம் காலம் காலமாக வந்த நேரத்தில் சில விஷயங்கள் எங்களுக்கு இந்த காலத்தில் தீர்ப்பொண்டு கொடுக்க வேண்டி வரும். ஒரு நாள் ஒரு டெலிபோன், ஒரு 5 வருஷத்துக்கு முத ஒரு டெலிபோன் கால் வருது ஜமீத்துல்லமாவுக்கு, எங்களோட ஒரு ஜனாசா ஒன்று இருக்குது, அதை குல்பாட்டவும் இயலாது தயமும் செய்யவும் இயலாது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டும். இப்ப இதுக்கு 3வது ஒரு விஷயம், தொழுவிக்க இயலுமா? ஒரு மனிதர் குளிப்பு கடமையாக இருச்சு, தொழணும், அப்ப என்ன செய்யணும்? அவர் குளிக்கணும். சரி, குளிக்க இயலாது, அப்ப என்ன செய்யணும்? தயமும் செய்யணும். சரி, தொழணும் குளிக்கவும் இயலாது தயமும் செய்யலாது. தயமும் செய்யலாத நிலைமை வந்து வருமா? அல்லாஹ் அப்படி நிலைமை வராம பாதுகாக்கட்டும். ஒரு மனிதன் ஐசியூக்கு எடுக்கப்பட்டார், அங்க மண்ணை கொண்டு போயிருமா? கொண்டு போயிருந்தார். தொழுதானே வேணும், முதுவும் இல்லாமல் இவர் தொழுக வேண்டும். அப்ப ஜனாதா தொழுகைய தொழுவிக்கேலுமா? முதுவும் இல்லை தயமும் இல்லை. அவ அந்த நேரம் நாங்க ஆராய்வு செஞ்சதை பார்க்கக்குல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாருடைய மதுஹப்ல இந்த ரெண்டு கருத்தும் பேசப்பட்டு இருக்குது. 300-500 வருஷத்துக்கு முதலிருந்து இதை பத்தி எல்லாருக்கும் தேவைப்படுறதானே, இன்னைக்கு நேற்று மட்டும் இல்லை. அத இது எப்படி செய்வது என்று ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ரெண்டு கருத்துக்கள் இருக்குது உலமாக்கள்கிட்ட. ஒரு சாரார் சொல்றாங்க, தொழுவிக்க இயலாது. ஏன் தயமும் செய்யலாண்டா எப்படி தொழுவிக்கிறது? இன்னொரு சாரார் சொல்றாங்க, ஷாஃபி மதுஹபை சேர்ந்த உலமாக்கள் சொல்றாங்க, இந்த பாருங்க, மனம் விரும்பாது தொழுவிக்காம அடக்கம் செய்ய. எதை அடைய முடியுமோ, அடைய இயலாததுக்காக அடைய முடியுமானதை விடக்கூடாது. இன்னொரு சட்டம், சிக்கருடைய மார்க்க சட்டம் ஒன்று இருக்குது, மனிதனுக்கு எதை அடைய முடியாதோ அதுக்காக அடைய முடியுமானதை அவன் விடக்கூடாது. அப்ப மைசூர் என்பதை அது மத்ரூ காக்கிறது இல்லை, மசூருக்காக வேண்டி என்ற ஒரு உசூல் ஒன்றை வச்சு அதுல ஷாஃபியுடைய உலமாக்கள் சொல்றாங்க, இல்ல நீங்க ஜனாதா தொழுவீங்க. இப்ப 5 வருஷத்துக்கு போது நாங்க இந்த சட்டத்தை சொன்னோம், அது எங்களுக்கு திரும்பி வந்துச்சு இந்த கோவிட்ல. தயமும் இல்லை ஒன்றுமே இல்லை, பொட்டில போட்டு அடைச்சுதான் ஜனாதாவை தாரா என்று சொல்லக்குல, ஓஹோ இப்ப நீங்க ஜனாதா தொழுவீங்க. இது எங்க குரான்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல, இந்த ஆய்வின்படி இது போல நூற்றுக்கணக்கான சம்பவத்தை சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் எடுத்துரும், நான் இதோட நிறுத்திக் கொள்கிறேன். நான் முஆஸ் இப்னு ஜபல், இவங்க ரெண்டு பேரும் போனாங்க, கருத்து வேற்றுமை ஆகிச்சு, நபி அவங்க வந்தவுடன் என்ன சொன்னாங்க, அதை ரெண்டு பேரும் செஞ்சது சரிதான். இப்ப நீங்க உத்தர ஏச, அவர் இவர் ஏச, நீங்க குறை சொல்ல இல்ல, அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல மார்க்கம். மார்க்கத்துல சில விஷயம் இருக்குது, அதுல கை அடிக்கவே இயலாது. 5 நேரம் தொழுகையை 3 நேரம் தொழுகை ஆக்கினண்டா யாரும் அதுல கை போட இயலுமா? இயலாது. சுபோடைய தொழுகை கொஞ்சம் என்ன, 4 ரக்காத் தொழுதாதானே நல்ல அரிக்கும், 2 ரக்காத் போதாத என்று யாருக்கும் கூட்டுறதுக்கு அனுமதி. சவுதி மன்னர் பாக்குறாரு, இந்த பாரு இன்றைக்கு பொருளாதாரம் நல்ல வசதியா வந்துருச்சு, இது போற இந்த வருஷம் எல்லாம் 5% தான் ஜகாத் கொடுக்கணும் என்று அவருக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அப்படி சொல்ல மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயம், சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் போன ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே சொல்லியிருக்கிறேன், இந்த ரிசானா நஃபீக்குடைய விஷயத்தில் சவுதி மன்னர் வந்த நேரம் அப்துல்லா இருந்தார். அவர்கிட்ட இங்க எங்கட பிரசிடென்ட் கடிதம் அனுப்பினார், நீ மன்னிச்சிருந்து சொன்னி அவருக்கு என்ன என்ன நிலைப்பாடு, அவரால் மன்னிக்க இயலாது. ஏன், புள்ள பெற்றவ தாய் இல்லையா? தகப்பன் அப்துல்லா மன்னர் இல்லையே, தகப்பன் யார்? அந்த 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 புள்ள மௌத்தாகின பிள்ளையுடைய தகப்பன் தான் அங்க மன்னிப்பு கொடுக்கணும். அவரை மன்னிக்காத வரைக்கும் உலகமே மன்னிச்சாலும் அந்த தாய்க்கு உரிமை இருக்குது. ஸ்லாவிய சட்டப்படி நீ ஏந்த மகளை கொண்டத்தினால, கொண்டியோ இல்லையா, அது என்ன சட்டம் ரெண்டாவது, கொண்டத்தினால நான் உனைய பலியெடுப்பேன். இப்ப இங்கதான் பிரச்சனை வாருது, பலி எடுக்க போக்குல நாங்க எடுக்க பார்க்கறது, எங்களுக்கு அந்த ரைட்ஸே இல்லை. யாரையும் தண்டிக்க அடிக்க, நீ பல் உடைச்சா நான் உடைக்க, நான் ரெண்டு பேரை கொண்டு. இப்ப எனக்கு இங்க வரக்குல புது கடை என்று சிங்களத்துல போட்டிருக்குது. அப்ப எனக்கு சொன்னாங்க இங்க இப்ப சிங்களவங்க தான் கூட வாராங்க. அப்ப இங்க இந்த பகுதி ஒரு காலத்துல ஒரு கடையும் இல்லாத காலம், இன்றைக்கு கடை மையமாயிருச்சு. முதலாவது வியாபாரத்துடைய சூழ்கள், அதை பத்தி இங்க தனி ஒரு சப்ஜெக்டாக உலமாக்கல் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும். உமர்றது எல்லாம் என்ன செய்வாங்களாம், பஜார மூட வைப்பாங்களாம். மூட வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யார கடை நடத்துறீங்களோ நீங்க பள்ளிக்கு வாங்க, மார்க்கத்தை படிங்க, அதுக்கு புறப்பட்டு பஜார் நடத்துங்க. எங்களுக்குள்ள மோதல் வரக்கூடாது, மிச்ச முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும். யாரும் வரலாம், சாப்பிட்டு போகலாம், அந்த கை கலப்புகள் வாய் தக்கங்கள் அதெல்லாம் மிச்சம் நிதானமாக இந்த இடத்துல நடந்து எங்களை எங்கட டெரிட்டரின்னு சொல்லி நாங்க எதையும் செய்ய பாருங்க. சின்ன ஒரு ஒரு பஞ்சு, அது பஞ்சு தான், அதுக்கு ஒரு நெருப்பு குச்சி போதும் அந்த பஞ்சை எரிக்க வைக்கிறது. பஞ்சு பஞ்சு தான், அதோட சாஃப்டா தான் இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு குச்சி போதும் பற்ற வைக்கிறதுக்கு. அது எல்லாத்தையும் பத்துச்சு. எந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கொழும்புல, அவங்க இந்த இரவு நேரத்துல இந்த இது இருக்குது என்னது கோயில் பத்தரிக்கிறது மிச்ச கவனமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல நெருப்பு பத்த வைக்கிறத தடுத்திருக்கிறார். என்ன செய்ய, எலி அங்கிட்டால போகும், அதுக்கு தெரியுமா இவர் படுக்கிறாரு, அதை இதை வேறொண்டு அடையிறதுக்கு போகும், அதுல படும் கீழே, இது கீழே உழும், அது உழுந்து பத்து அப்படி பத்தி ஒரு ஊடே வெள்ளவத்தையில பத்தி போயிருச்சு. உயிர் தப்பினது பெரிய வேலை, சின்ன விஷயம்தான். ஹதீஸ்ல வரும் ஒரு சின்ன விஷயம்தான், இந்த பெரிய கருத்து. அதனால நாங்க இந்த பகுதிய வியாபாரத்தில் ஒரு முன்மாதிரியான பகுதியாக நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இங்க கடைகள் போட்டு, ஒருவேளை இதை தனி ஊடுகள் இல்லாம பஜாராக ஆகி போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனா இப்ப இதுக்குள்ள மார்க்க ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அகலாக்கோடு நடந்து கொள்ளணும், எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி சில தவறுகள் எங்கட ஏற்பட்டுட்டா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், ஒரு சின்ன இடத்துல நடக்கிறதா, அதுக்காக சண்டை சச்சரவுகளுக்கு நாங்கள் போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி, அவருடைய பெயர் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் மஜரி, சரியான ஹன்சம் அழகுந்தா. அவரை மேலிருந்து எல்லாரும் அப்படி ரசிச்சு பார்ப்பாங்கள அவர் நடந்து போக்கு, அவ்வளவு அழகானவர். ஒரு நாள் அவர் மேனிய தொடர்ந்து உடல் பயிற்சி செஞ்சு கொள்ள உமர்றதை எல்லாம் வந்து தடுத்து அந்த மேனியை மூடிக்கொள்ளுன்னு சொல்லி கட்டளை. அப்துல்லா பஜர் சஹாபி ஒரு நாள் ஒரு சாமணத்தை போயிட்டு வாங்கினார். அவர் சொன்னார் 100 திருநம். இவங்க சொன்னாங்க வாங்குறவர் அவர் 100 இவர் என்ன செய்வாரு, 50 தானே கேட்கணும், இவர் 200. அவர் சொன்னாங்க, தம்பி நான் 100க்கு தான் தரப்பாரு, 300 என்ன பரிகாசம் பண்றீங்களா? இல்லை 400 500 600 கொண்டு போய் நிப்பாங்க. சொன்னார், இது என்ன, இது நான் விற்க பார்க்கிறேன் 100க்கு, நீங்க தந்துட்டு சண்டை எடுத்து சாமல் எடுத்துட்டு போனா விஷயம் முடிச்சு, நீங்க 500 600 கொண்டு போய். இல்ல, நான் இஸ்லாத்து தழுவின நேரத்தில் நபி அவங்க என்னோட உடன்படிக்க செஞ்சாங்க. என்ன உடன்படிக்க? அந்நுஸ்லி குள்ளி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நீ நல்லுபதேசம் செய்வாய். ஏண்ட பார்வையில இதுக்குள்ள வேற 100 திரகம் இல்ல, 600 திரகம் தாங்க புடிங்க. இதுதான் உலகத்துக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை. இலங்கையிலேயும் யுத்தம் நடந்திருக்குதா? சவுதியிலும் தான் யுத்தம் நடந்திருக்குது, மதியனால யுத்தம் நடந்திருக்குது, சஹாபாக்கள் பல யுத்தங்கள் முகம் கொடுத்திருக்கிறா, உகது மலை கிட்டதானே இருக்குது, கந்த கிட்டதானே இருக்குது, மதியனால சண்டை நடந்திருக்குது, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, அங்க யூதர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினாங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லிக்கள் தானே மதியனால வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இங்க அப்படி ஒண்ணு நடக்கல, இங்க எப்படி இஸ்லாம் வந்துச்சு? இந்தோனேஷியால ஒன்றுமே இல்லை, மலேசியால அப்படி ஒரு சண்டை இல்லை, மால்டீவ்ஸ்ல சண்டையே இல்லை. அப்ப இங்கெல்லாம் இஸ்லாம் வந்தது? இஸ்லாம் வரக்கூடிய முஸ்லிம்கள் இந்த வியாபாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அவங்களோட சொல்லுங்க, அவங்களோட இபாதத், அவங்களோட உள்ளச்சம், அவங்களோட குடுக்கல் வாங்கல், அவங்களோட நேர்மை, அவங்களோட பற்று, அவங்களோட நாட்டு பற்று, இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுபானல்லாஹ், அது இஸ்லாம் கவர்ந்து கொண்டே போச்சு. பிள்ளையில கொடுத்தாங்க, கல்யாணம் முடிச்சாங்க, இப்படி ஒரு உறவு ஏற்படுச்சு. அப்ப இந்த சைட்ல யுத்தம் என்றது இல்லை, யுத்தம் என்றது இல்லை. இங்க அஹ்லாக்கும் துவாவும் இதை கொண்டுதான் இஸ்லாம் அறிமுகமானது. சஹாபாக்கள் இஸ்லாத்தை இப்படித்தான், தாபியங்கள் பின்னால வந்தவர்கள் இப்படித்தான் இஸ்லாத்தை பரவிக்கிறார். அதனால கண்ணியமானவர்களே, நான் முதலாவது சொல்ல வந்த பொறுமை, பொறுமையிலிருந்துதான் நான் பல விஷயங்களை சொல்லிட்டு போறேன். அப்ப பொறுமை 3 வகைப்படும் என்று சொன்னேன். 1வது சோதனையில வரக்கூடிய பொறுமை. அந்த சோதனையில வரக்கூடிய பொறுமை தான் நான் சில உதாரணங்கள் சொல்லி காட்டினேன். எப்படி மன்னார் மக்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த காலத்து சஹாபாக்களுக்கு என்ன நடந்துச்சு, கபாப் அறுத்து எப்படி நெருப்புல போட்டு கொசுக்க வச்சாங்க, அந்த நேரம் அவர்கள் பொறுத்தார்கள். அல்லாஹ் கொடுத்த சோதனையில பொறுத்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், என் அல்லாஹ் மாசாதரி, எந்த அளவுக்குன்னா குஃபு ஐதியக்கும், உங்களுக்கு அடிச்சு அடிக்காதீங்க, கையை வச்சுக்கோங்க என்று கூட கட்டளை பிறப்பிக்கப்பட்டு, அந்த அளவுக்கு பொறுமையோட சாவாக்கள் வாழ்ந்தான். கை தூக்கி அடிச்சுட்டு அங்க கொண்டு முடிச்சுக்கும் எல்லாருக்கும், ஆயிரக்கணக்கிலையும் ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஒன்று செய்யறாரு. இஸ்லாம் அதுக்கும் ஒரு வரையறை வச்சிருக்கு. இது ஒரு வகையான பொறுமை, சோதனையில வரக்கூடிய பொறுமை. 2வது ஒரு மனிதன் அல்லாத கட்டளையை நிறைவேற்றத்துல வார பொறுமை. இப்ப நீங்க எல்லாரும் இன்றைக்கு 11 மணிக்கு நாங்க வச்சுக்கிறோம், 12 மணி ஆகுது. நீங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ், யாரும் ஃபஜ்ர் விடக்கூடாது. இந்த பயான்ல நீங்க இருக்கிறது உங்களுக்கு கட்டாயம் இல்லை. என இந்த சகோதரர்கள் அழைக்கிறாங்க நினைக்கிறேன், 10, 15, 20 வருஷமா இந்த நான் வந்து கொண்டிருக்கிறேன், நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு எந்த கடமையும் இல்லை, நீங்க இந்த பயான்ல இருக்கணும். ஆனா சுபோ தொழுறது உங்களுக்கு கடமை. நீங்க பயானை கேட்டுட்டு நாளைக்கு நல்லா போயிட்டு தூங்க போறேன்னு தூங்கினீங்கன்னா, அதை விட நல்லா நீங்க விஷயம்லாம் நிறைய பேர் தூங்கி ஃபஜ்ர் தொழுகவா. அப்ப அதுக்காக தான் கொஞ்சம் நேரத்தோட இந்த நிகழ்ச்சி நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க கொஞ்சம் இன்ஷா அல்லாஹு தஆலா போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு சுபோடைய ஜமாத்தையும் தொழுதுட்டு குளிச்சுட்டு ரெடியாகி பெருநாள் தொழுகையும் சிறப்பாக முடிக்கிறதுக்கு நாங்க நியத்து வச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். அப்ப முதலாவது பொறுமை, ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் ஏசுறா திட்டுறா, ஆனா இவர் ஏசையினால இல்லையா, இவர் இப்ப பொறுமையை தான் கடைபிடிக்கும். சில நினைக்கிறது இந்த அல்லாஹ் ரசூல் இவன் ஏசக்கூட, இவன் வாய் மூடிக்கிற இவங்களுக்கு பேச தெரியாது என்று நினைக்கிறது. உதாரணமாக எங்கட நாட்டில் எங்களுக்கு எதிராக அல்லாவுக்கு எதிராக எல்லாம் பேசக்கூட நாங்கள் ஆய்வு செஞ்சோம். இது ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம், இது என்ன காரணம். அப்ப எங்களுக்கு தெரிய வந்துச்சு நாங்க பிள்ளை விட்டுருக்கிறோம். என்ன பிள்ளை விட்டுருக்கிறோம்? நாங்க சிங்கள மொழியில இவர்களுக்கு எப்படி விளங்க வைக்க வேணுமோ அந்த முறையில நாங்க என்ன செய்யல, எழுதி இவர்களுக்கு கொடுக்கல. சும்மா ரெண்டு மூணு பயான் செஞ்சு விஷயம் சரி வராது. அவன் தத்துவ ரீதியாக தானே பார்ப்பான் ஒவ்வொன்றையும். அப்ப உலகத்துல ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இலங்கையில ஒரு யூதர்கள் 1000 வருஷம் இஸ்லாம், அவங்க ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, குரான்ல மனிதர்களை கொல்றதுக்கு சட்டம் இருக்குது. ரெண்டு வகையாக இஸ்லாத்துல கொல்லலாம். ஒன்றைக்குது யுத்தத்துல கொல்லலாம், ஒன்று பழிக்கு பழி வாங்கறதுக்கு. வழக்கும் சில பிசாசி ஹயாத்தும் யாவலில் அல்வா, நீங்க உயிருக்கு உயிரை பழி எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு என்று அல்லாதல சொல்ல. அப்படின்னா ஒரு கொலை நடக்குது. கொலை நடக்குது எங்க? அமெரிக்கால. எப்படி கொலை நடக்குதுன்னா, ஒருவன் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகள்லாம் சுட்டு போட்டான். ஒரு வாலிபன் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 6 வயசு புள்ள தண்ட தாய்கிட்ட கேக்குதான், இந்த பராக் ஒபாமா இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல அவர் இமோஷன் ஆகி அழுகிறாரு. ஆனா பலஸ்தீன்ல கொல்லப்படுற பிள்ளைகளை பத்தி இவங்க யாருக்கும் கண்ணீர் வர்றதை நாங்க பார்த்தில்லை. இது ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்குது. அல்லாஹ் சொல்றான், யாராக இருந்தாலும் ஒருவர் அநியாயமாக கொல்லப்பட்டால் அதுக்கு நீங்க பழி எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, இல்ல உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு அனுமதி. மன்னிச்சுட்டு நீங்க ஒரு உயிருக்கு பகரமாக 100 ஒட்டகத்தை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த ரிசானா நஃபீக்கு அப்துல்லா மன்னர் கூட சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் குமிச்சிடுறேன். இந்த இந்த பிரச்சனை வந்து எங்க நாட்டுக்குள்ளே வந்துச்சு. நாட்டுக்கு முஸ்லிம் அது அது துவேஷம் வர இல்லை, ஐக்கிய நாட்டு சபையில இதுல எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. 17 வயசு புள்ளைய எப்படி இலங்கையில வேலைக்கு அனுப்பினாங்க, அது நாட்டுக்குள்ள ஒரு அவமானம். அவை அது தூக்கில் அங்க போட்டுட்டாங்க, மர்ம தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இவன் இந்த சட்டத்தை பேன இல்ல என்ற பிரச்சனை ஒன்று வருது. 22 வயசுக்கு பிறகுதான் பிள்ளைய வெளியே அனுப்பணும். 17 வயது ஸ்கூல் படிக்கிற பிள்ளை தூக்கி அனுப்பி இருக்கிறாங்க. இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய மோசடி இருக்குதுன்றது அந்த காலத்துல. இந்த அவமானத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் கைய காலை குடிச்சாங்க. எந்த கைய காலை குடிச்சும் ஒன்றும் சரி வரவில்லை. ஏன்? இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கலாம். யாரு மன்னிக்கணும் இருக்குது? ரோட்ல போற மன்னி சரி வருவோம், தள்ளிய கொடுத்து மன்னி வைக்கலாது. அப்ப அவ சொல்லிட்டா, இல்ல எனக்கு வாப்பம் இங்கிருந்து என்ன முபாரக் கதிரத்தை ஃபார் மினிஸ்டர்ல கூப்பிட்டு பெரிய ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்க கொஞ்சம் போங்க. நான் சொன்னதை பாருங்க, நானும் முபாரக் கதிரத்தை போக மாட்டேன், ஆனா உங்களுக்கு அங்க போறதுக்குரிய ஆக்களை நாங்க தாரோம். உண்டு இங்க தாசி மதத்து இப்படி நாங்க ரெண்டு பேரும் அங்க அனுப்பி வச்சு ரியாதுல இருந்து பல தூரம் போய் அவங்க போயிட்டு பேசி அப்பா சொல்றாரு நான் மன்னிக்கிறதி. ஆனா இந்த மகளும் இந்த மருமகனும் தான் மன்னிக்கணும். இல்லையா அவரு அப்பா மன்னிச்சு சரி வருவோம். அப்ப எவ்வளவு பெரிய மார்க்கம். இந்த கொலை அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அடுத்த கொலை இருக்குது, ஜிஹாதுடைய கொலை. அதுல 30 ஆயத்துகள் குரான்ல இருக்குது. இந்த ஆயத்தை அவங்க அப்படி இப்படி எல்லாம் படிச்சு வச்சுட்டாங்க. இதைதான் போட்டு போட்டு பத்த வைக்கிறது. வெறும் கட்டை போட்டு நெருப்பு பத்த வைக்கிற மாதிரி. அதுபோல எங்களுக்கிட்ட அதுக்கு சரியான தெளிவு இருக்க இல்லை. நாங்களும் வந்த எங்கள்ல அதை படிச்சிருக்க இல்ல. அப்ப தெரிய வருது, ஓஹோ இப்ப இந்த நாட்டுல இந்த பிரச்சனை, அந்த நாட்டுல இந்த பிரச்சனை, இந்த நாட்டுல இந்த பிரச்சனை. இதுக்கு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. நாங்க உடனடியாக அந்த புத்தகத்தை எழுதி கொண்டு போயிட்டு, இவன் இத குரான பிழையாக விளங்குறதுக்கு எனக்கு காரணம் ஒன்று இருக்குது. சிங்கள மொழிபெயர்ப்பு ஒன்று இலங்கையில நாங்க செஞ்சிருக்கிறோம், அதுக்கு கீழே அடிக்குறிப்பு ஒன்று இல்ல. அப்ப நாங்க அடிக்குறிப்பொண்டும் போடணும் என்றத நாங்க எங்கட பிழைய நாங்க சரி பண்ணிட்டா இது சரி வந்துடும் என்றதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிருபை கொண்டு. அப்ப ஒருவர் வாராரு பாருங்க, அல்லாஹ் ஒரு தேவையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு குடும்பத்தார் எனக்கிட்ட வாராங்க, நிமால் ரோட் மசூதியில், அது ஒரு சுபகுடைய நேரம் அல்லது மகரிபுடைய நேரம் அது சொன்னாங்க. அது நாங்கள் துபாயில் பிஸ்னஸ், என்ன நாலு பிள்ளைகள் எனக்கு வேணும், நான் போய் சிங்கள மக்களுக்கு துபாயில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இந்த பழைய சிங்களம் விளங்குதில்லை, நீங்க ஒரு ஏற்பாடு செய்யுங்க அகிறதுன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் 2010 ஆரம்பித்தது 2018 பிறந்து முடிச்சு. அந்த நேரம் ஒரு பீக் நேரம் இந்த நாட்டில், இஸ்லாத்துக்கு எதிராக விமர்சனம் அது இது. அப்ப அதுக்கு தேவையான விதத்துல குரானுடைய கருத்துகள் மாறாத விதத்துல அந்த மொழிபெயர்ப்பு 25 உலமாக்கள், 25 துறை சார்ந்தவர்கள் ஒவ்வொன்றையும் சிங்கள மொழி பேசக்கூடியவர்களுக்கு அனுப்பி பிடிச்சி வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் இப்ப 1000 பிரதிகள் பிரிண்ட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது கொடுக்கறதுக்குள்ள சட்டம் உண்டே உண்டுதான், நல்ல விளங்கிக்கோங்க, சும்மா போயிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் குரான் தாங்க அது தாங்க இது எடுங்கன்னு சொல்லி கொடுக்க போகாதீங்க, அது அவமானமாயிடும். முதலாவது ஸ்டடி பண்ணுங்க, அட இந்த மனிதன் இதை படிப்பாரா, அவருக்கு அதுல ஆர்வம் இருக்குதா, அவர் இதை விளங்குவாரா. சரி, முதலாவது குரான கொடுக்கமான முதலாவது சமாத சம்பாதம் இந்த 6 புத்தகத்தை கொண்டு போயிட்டு கொடுங்க, அதை அவர் படிச்சுட்டு அவர் அதுக்கு விளக்கம் கேட்டார் என்று சொன்னா ரெண்டாவது அவருக்கு அதை கொண்டு போயிட்டு. எனக்கு நான் சமீபத்தில் எங்கேயோ இருந்தேன், அப்போ ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், பாருங்களே நாங்கள் பெரிய தவறு செய்கிறோமே, எனக்கு எத்தனையோ முறை இங்கே கொழும்புல பம்பலப்பேட்டில் ஒரு என்ற நண்பர் அவர் சொல்கிறாரு, நான் ஒரு வியாபாரி, இந்த வியாபாரத்தில் இருக்கிறேன், எனக்கிட்ட எத்தனையோ முறை வந்து மட்டும் எங்கே எந்த கோபத்து கேட்குறாங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கில்லாதது, எனக்கு கொஞ்சம் இதை தாங்கலேன்னு கேட்டார். அப்போ அது அப்ப அவர் சொன்னாரு, நான் இதை கொண்டு போயிட்டு 5 குரான் எனக்கு தாங்கன்னு எடுத்துட்டு அவர் சொன்னாரு, நான் 5 கொண்டு போயிட்டு அப்படி முன்னுக்கு வைக்க மாட்டேன், நான் சும்மா வாசிக்கிற மாதிரி உண்ட வைப்பேன், அவன் வந்து பார்த்துட்டு கேட்பான், அப்ப நான் அவனுக்கு கொடுப்பேன். இப்படிதான் அது நடக்கும். இல்லைண்டா, சில இடத்துல கொண்டு போயிட்டு போடக்குள்ள அவன் தூக்கி அவமானம் இல்லாம போட்டான்னா அதை எங்களை குரானுக்கு அவமரியாதையா. அதனால சும்மா கூட்டம் நடத்தி ஆக்களுக்கு கொடுக்காம இது முதலாவது நாங்க விளங்கணும், நாங்க விளங்குறோம் முதலாவது, இத நாங்க விளங்கித்தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க இதை கொண்டு போவோம். ஆக கண்ணியமானவர்களே, நான் முதலாவது சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சோதனை வரக்குள்ள அதுல நாங்க பொறுக்க, யுத்தத்துல ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த 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 கட்டத்துல ஒரு மனிதனுக்கு பொறுமை தேவை. யுத்தத்துல மனிதன் எப்படி பொறுமையாக இருக்கும், ரெண்டாவது அல்லாட கடமையை நிறைவேற்ற சொல்லுறீங்க, சுப சொல்லுறதுக்கு இப்ப போய் நீங்க நான் 2 மணிக்கு உங்களை அனுப்பினு வைங்களே, நீங்க 2 மணிக்கு போனா 5 மணிக்கு நீங்க எழுப்பிடுவோம், 3 மணி நேரம் தான் தூக்கும், பெருநாள கொஞ்சம் கழிச்சிட்டு அது கூட ஆறுதலா கொஞ்சம் தூங்கி எழுமையிடும், அப்படி செய்வோம் அடிச்சாலும் கண்ணியமானவர்களே, அப்பதான் இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு, ஜகாத்தை கொடுக்கறதுக்கு, வியாபாரத்தில் குறைவாக இருக்குது இந்த நேரம் அந்த 2.5 வெளியாகிற ஒரு கட்டளை நிறைவேற்றுறதுக்கு மனிதனுக்கு என்ன தேவை, பொறுமை தேவை, பொறுமன்றது அப்படிப்பட்டது. அதே நேரம் ஒரு பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்றதுக்கு பொறுமை தேவை. மனிதன் வந்து ஷைத்தான் வந்து தூண்டுவான், நீ இந்த ஜினாவத்தை, நீ இந்த குடி இல்ல, இது அல்லாஹ்வுடைய சிஃபத், நான் இத இந்த பாவத்தை செய்யாம இந்த நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ற பொறுமையை நான் செய்ய போறேன் என்றதுதான் அது பாவத்திலிருந்து சவர்ந்து கொள்றதுக்குள்ள பொறுமை. ஒரு பொறுமை இருக்குது சோதனைகள் வரக்கூடிய பொறுக்கிறது, ஒரு பொறுமை இருக்குது கட்டளைகளை நிறைவேற்றுறதுல பொறுக்கிறது, ஒரு பொறுமை இருக்குது பாவான காரியத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாங்க பொறுக்கிறது. இந்த 3 வகையான பொறுமைய குர்ஆன் சொல்லிருக்குது. அல்லாஹு தஆலா பொறுமையாளன், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு, நாங்க இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கட சைட்ல நாங்க ஒரு பலகீனம் செஞ்சிருக்கிறோம் என்னது, இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு உதாரணமாக இங்கே ஒரு வழி செய்யலாம், இங்க வரக்கூடியவர்கள் சாப்பிட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஏற்பாடு, எப்படி எங்களை ரெட் மாஸ் சம்பங்கோட்டை மசூதியில ஒரு ஏற்பாடு செஞ்சு ஒரு ரூமையே வச்சிருக்கிறாங்க, அந்த ரூம்ல வாரவங்களை உட்கார வச்சு சில விஷயங்களை விளங்க வைக்கிறதுக்கு உண்டான வழிகள் அங்க செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி நாங்க யோசிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப அல்லாஹ் மிக இரக்கம் உள்ளவன், அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் ஒன்றுதான் பொறுமை என்பது. அல்லாஹ் பொறுமையை சரியான நேசிக்கிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான். இன்னல்லாஹும் அல் மாஸாபிரி, இந்த பொறுமையாளர்களோடு இருக்கிறதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொறுமையை கடைபிடிக்குமாறு கற்றலை பிறப்பிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹ்தப், கோபம் வேண்டாம் என்று நபி அவர்கள் பல கட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நான் நீங்க எல்லாரும் மனதுக்கு எடுத்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த 1444 இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நோம்ப 29 பூர் செய்யக்கூடிய பாக்கை தந்தார். இன்னைக்கு புற கொஞ்சம் பெருசாக தென்பட்டுச்சு. எல்லாரும் இன்னைக்கு வளமைக்கு மாத்தமாக வீடியோ எடுத்து எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் இன்னைக்கு ஜும்மாலே கொல்பட்டியில நடத்தின ஜும்மாலே நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு புற பெருசாக இருக்கும். நீங்க யாரும் இன்றைக்கு முதல் புறையை நாங்கள் விட்டுட்டோம், அதனாலதான் பெருசாகிக்கு இந்த வார்த்தைகள்லாம் பேசாதீங்க என்று நான் சொன்னேன். பொதுவாக இந்த பேச்சுகள் அடிபடுறது உண்டு. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு புறையை பார்த்து நாங்கள் பிடிக்கணும், புறையை பார்த்து விடணும். 30-40 இடங்கள்ல நாங்கள் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம். அந்தந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு குழு இருக்கிறாங்க, மன்னாரில் ஒரு குழு இருக்கிறாங்க, அம்மாந்தோட்டத்தில் இருக்கிறாங்க, காலியில் இருக்கிறாங்க, கொழும்புல இருக்கிறாங்க. அவங்க பறந்து போய் புத்தளத்தில் கடலோர பகுதிகள் எல்லாம் இருந்து பார்க்கிறாங்க, ஜமாத்தாக போறாங்க, போயிட்டு புறைய பார்த்து இதை ஒவ்வொரு மாசமும் பார்க்கிறாங்க. ரமலானுக்கு மட்டுமில்லை, ஒரு மாசம் 6:19 என்று சொன்னா, இன்னைக்கு சொன்ன இந்த மார்க்கோட்ல நீங்க 5 பேர் போங்க, எங்க கோல்ஃபேஸுக்கு போங்க, அங்க போயிட்டு சொல்லுங்க, அங்க போயிட்டு பாருங்க. அப்ப அமைதியாக இருந்து நீங்க உடனே ஒரு கலெக்டிவாக இருந்து பார்த்து நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. எங்கேயோ போற ஒருவர் அவருடைய கண்ணுக்கு முன்னுக்கு முடியொன்று கொண்டு உட்கார்ந்து அது இந்த புறையில ஆகாயத்தில் எது ஒன்றை பார்த்துட்டு அவர் புறையின்னு சொன்னா அது சரி வராது. சஹாபாக்கள் இதை எச்சரிக்கை செஞ்சிருக்கான். ஒரு சொன்னா நான் புறையை பார்க்கிறேன், நீ புறையை பார்க்கல, உன் கண்ணில் பாரு முடி இருக்குது, அது நடத்துதான், அது விலங்கு இல்லை புற. அப்ப இதே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாத மாபெரும் கிருபை எங்களுடைய நாட்டில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தொகுக்கப்பட்ட சட்டம் முறை இதெல்லாம் உண்டாக்கப்பட்டு அதனால வழிநடத்தி கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நாங்கள் ஜமீத்துல்லாமாவால ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டோம், 3 பாஷையே. அதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஏற்பட்ட அட்டகாசம் அநியாயத்துக்கு நாங்கள் வருந்துகிறோம் என்று சொல்றோம். பிளஸ் உங்களோட குடும்பத்துக்கு நாங்கள் துவா செய்கிறோம். இங்கே நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துவா செய்வோம். அல்லாஹ் தஆலா இந்த எத்தனை சகோதரர்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு இந்த சம்பந்தி ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஒரு சகோதரியும் இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஷஹீதாக்கப்பட்டார். அவங்க ஒரு கணவன் மனைவி 2 பேர் வந்து ஹோட்டல்ல சங்கரிலால சரி இருந்துட்டு இவரும் போயிட்டு அவங்கள சந்திச்சுட்டு கணவனை கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்ல விட்டுட்டு மனைவி அவங்களோட இருந்து இருக்கிறதுக்கு அவர் ஹோட்டல்ல இருந்து வெளியாகிறதுக்கு ரெடியாக இருக்கக்குள்ளதான் இது நடந்துச்சு. வந்த ஜனாதா கொழும்புல தான் தெய்வில்ல தான் நாங்கள் அடைக்கிறோம். வந்த ஜனாதா மிக பரிதாபமான நிலைமையில் இருந்துச்சு. இந்த காலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக. அப்ப இதுல பல சமூகங்களும் பாதிக்கப்பட்ட எங்கட மக்களும் ஷஹீதானாங்க. சொற்பம் ஆனா அவர்களுடைய ஒரு பெருந்தொகையான மக்கள் இதுல பாதிப்புக்குள்ளாகிறான். அப்ப அவர்களுக்கு நாங்கள் உயிர் வாழக்கூடியவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை பொருளாதார உதவிகளும் செய்யணும், மன ஆறுதலும் செஞ்சு கொண்டிருக்கணும். அதே நேரம் நாங்கள் மிச்ச கவனமாக இருக்கணும். எங்கட இந்த மக்களை திரும்ப இப்படியான ஒரு சிந்தனைக்கு இப்படியான ஒரு கொள்கைக்கு போகாமல் இருக்கிறது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், நாங்கள் மார்க்கத்தை படிக்கிறது யார்கிட்ட ஒன்று மண் தாக்குது வீரக்கும், உங்களோட மார்க்கத்தை யார்கிட்ட படிக்கிறன்றத நீங்க சரியாக விளங்கிக்கோங்க. தவறான ஆக்கள்கிட்ட போயிட்டு மார்க்கம் படிச்சீங்கன்னா கடைசியில அது பெரிய ஒரு ஆபத்துக்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்கும் வந்து முடியும். கண்ணிமார்களே, நாங்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்தோட மிக பண்பாக அன்பாக நடந்து இந்த தீன அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சமூகமாக நாங்கள் மாறுறோம். நான் முக்கியமான சில விஷயங்களை இங்கே நான் உங்களோட பேசிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்னாவது, நாங்கள் எங்களை ஈமான அறிவு பலப்படுத்திக் கொள்ளும் மார்க்கம் சில நேரத்தில் எங்களுக்கு சரியான கஷ்டமாக தென்படுகிறது. மார்க்கம் கஷ்டம், அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா ரெண்டே ரெண்டு காரணம். மார்க்கம் கஷ்டமாகிறதுக்கு உண்டு எங்களுடைய ஈமான் பலகீனம், ரெண்டு அறிவுடைய பலகீனம். இந்த விஷயத்தை எப்படி செய்யணும்ன்றது மார்க்கம் தெரியாது, அதனால நாங்கள் அதை கஷ்டமாக எடுத்துக்கொள்றோம். ஈமானுடைய பலகீனம் மறுபக்கம், இது இன்னொரு பக்கம். ஒரு பெண்மணிக்கு பாருங்க, உம்மு சுலைம் கணவன் இறந்துட்டார், இப்ப விதவையாயிட்டார், மதீனால வாழ்றாங்க. மதீனா ஒரு அந்நியர் வந்து சொல்றார், நான் ஒன்ன முடிக்கிறேன் பாருங்க, ஈமானும் அறிவும் எப்படி வேலை செய்யுது. அந்த பெண்மணி சொல்றார், சகோதரரே நல்ல விஷயம், நீங்க என்ன மனம் முடிக்க ஆசைப்படுறீங்க, நானும் முடிக்கிறதுக்கு, ஆனா நான் ஈமானோட இருக்கிறேன், நீங்க குஃப்ரோட இருக்கிறீங்க, நான் ரெண்டு பேரும் ஒன்று செய்யறேன். எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒரு வாழ்க்கை தேவை, ஆனா எனக்கு முடிக்கலா. அல்லாஹ் தஆலா இந்த பெண்ணுடைய ஈமானுடைய உறுதியில அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை அமைச்சு பார்க்கிறான். ரெண்டு பேரும் வாழ்றாங்க, பல குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க, குழந்தைகள் பேரன்கள் ஹாஃபிஸ் ஆலிம்களாக மாறுறாங்க. அல்லாஹ் இவர்களை கொண்டு வேலை வாய் கொள்கிறார். இந்த அபூ தல்ஹா நடுக்கடல்ல போய் மௌத்தாகின. இவர்கள் ஜனாதாவை அடக்கம் செய்யறதுக்கு ஏழு நாள் எடுத்துச்சு கரையோரத்துக்கு வாக, அவருடைய உடம்புல எந்த பாதிப்பும் இருக்கல. பாருங்க ஈமான் எவ்வளவு உறுதியான. உம்மு ஐமன் நபியோட தாய் மௌத்தாகிறான். அந்த நேரம் தகப்பன் ஏற்கனவே மௌத்தாகிட்டாங்க, நபி அவங்களுக்கு 6 வயசு. ஒரு பிளாக் கருப்பு நிற பெண் உம்மு ஐமன், அவங்க தான் நபி அவங்களை வளர்த்தான். நபி அவங்க மௌத்தாகிட்டான். மௌத்தாகினதுல அபுபக்கர் உமர் ரலி அல்லாஹு அன்ஹுமா இந்த பெண்ணை போய் சந்திச்சான். உம்மு ஐமன் அழுதாங்க, அழுதாங்க, அழுதாங்க. ஏன் அழுகிறீங்க? நபியுடைய மௌத்து கவலை தான், ஆனா முந்தி நாங்க ஒரு விஷயத்தை கேட்டா உடனே அல்லாஹ் வகை அறிவிப்போம். எந்த ஒரு விஷயத்தை கேட்டால், உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்களும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெக்லஸ் காணாமல் ஆகிடுச்சு. அதை தேட போன இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாமதிக்க வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாருக்கும் மிக நேரமாகி தொழுகைக்குரிய கலாமாகிற ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு. இப்ப தேடி தேடி இருந்தாங்க, நபியவங்களை போய் பார்த்தா ஆயிஷா நாயகம் மடியில சாஞ்சிருக்கிறோம். இப்ப சஹாபாக்களுக்கு சரியான கோபம், எல்லாரும் போயிட்டு மாப்பா கிட்ட அபூபக்கர் ஒரு மகளை நீங்க கொஞ்சம் சரியா, அவருக்கு இன்னும் வந்தார் அபூபக்கர் வந்து பார்த்தார். ரெண்டு அட்டியை போடணும் மகளுக்குன்னு பார்த்தா நபி அவங்க சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க. இங்கால குத்தி நாங்க நபியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கோபத்தை இறக்கும் மகளுக்கு. மகள் பொறுத்து கொண்டிருக்க போல அல்லாஹ் தஆலா வஹி இறக்கு. فإن لم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا. தண்ணீர் இல்லைன்னா நீங்க மணல் புழுதி உள்ள மணலை கொண்டு தயமம் செய்து கொள்ளுங்க. இப்ப அவர்களுக்கு நிலைமையே மாறிடுச்சு. எல்லாரும் வந்து அபூபக்கர் சொன்னா மாஹிய அவ்வளவு வரக்கத்திக்கும், இது முதல் முறை இல்ல அபூபக்கர், உங்களோட குடும்பத்தோட அல்லாஹ் பெரிய இறக்கம் வச்சிருக்கிறான், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எங்களுக்கு தீர்வாக மாறுது. தயமும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் உங்களோட மகளுடைய தாமதம் அது உம்மத்துக்கே ஒரு ரஹமத்தாக அல்லாஹு தஆலா மாத்திட்டான். இது மாஹிய அவ்வளவு வரக்கத்திக்கும், இது உங்களோட பறக்கத்து முதல் இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருமோ அப்ப ஷரியத்துடைய தெளிவு சுபஹானல்லாஹ். அதனால கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் உறுதியை கொண்டும் அறிவை சரியாக சரிப்படுத்திக் கொண்டும், ஈமான் உறுதியாக இருக்குது நல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடுறார், எல்லாம் செய்யறார், உழைப்பு செய்யறார், கஷ்டப்படுறார், ஈமான் நல்ல இருக்குது, ஆனா மார்க்கத்தை சரியாக படிச்சில்ல. விளாடுறது எல்லாரும் பஜாருக்கு போயிட்டு ஈச்சப்பழம் கொடுத்து ஈச்சப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, பிலால் நீ செஞ்சது இன்னைக்கு சுத்த வட்டின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த காலத்துல அரிசிக்கு அரிசி, சீனிக்கு சீனி, உப்புக்கு உப்பு, ஈச்சப்பழத்துக்கு ஈச்சப்பழம், வேற ஒண்ணும் இல்லை. ஒருவர் தேய்க்கிறது அஜ்வா, ஒருத்தர் தேய்க்கிறது சுக்கரி, ஒருத்தர் தேய்க்கிறது அம்பர், ஒருத்தர் தேய்க்கிறது மாஜு, இப்படி மாறி மாறி எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? இவர் அவருடைய கொடுக்கிற அவரவர்டே எடுக்கிறது, அதுக்கு விலை கூட வித்தியாசம் தானே. இவர் ஒரு கிலோ கொடுக்கிறது அஜ்வா, மூணு கிலோ எடுக்கிறது சுக்கரி. இதை தான் நபி அவங்க ஹராம் என்று சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு பிறகு நீ எடுக்கிறதாக இருந்தா இந்த அஜ்வா நீ 1000 ரூபாய்க்கு வித்துட்டு அந்த 1000 ரூபாவை எடுத்து இந்த 3 கிலோ 350 வீதம் நீ இதை வாங்கிக்கோ என்று நபி அவர்கள் சொல்லி கொடுத்தான். அப்ப பிலால் ரதியல்லாஹு 20 வருஷம் நபியோட சேர்ந்திருந்தும் இந்த மார்க்க விஷயத்தை தெரியாம இருந்திருக்கிறாங்க. அவன் பலகீனம் 2 இடத்துல வரும், ஈமான்ல பலகீனம் வரும், அறிவுல பலகீனம் வரும். சஹாபாக எல்லாரும் ஒரு யுத்தத்தில் இருக்கிறாங்க, குளிப்பு கடமையாக இருக்கு ஒருவருக்கு. இவ அவர் குளிக்கணும், குளிக்க போல சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேட்டாரு என்ன செய்யன்னு, நீ குளியின்னு சொன்னார். இல்ல இப்ப இந்த தலையில பெண்டேஜ் இருக்குது, நான் ரத்தம் ஓடுது, நான் போட்டேன். இல்ல நீ குளிக்க தான் வேணும்னு குளிச்சாரு, அங்கே மௌத்த வேண்டும். அபூதாவூத் ஷரீஃப் இந்த ஹதீஸ் பதிவாகுது. நபி அவங்க சொன்னாங்க, அஹ்லத்து, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு போட்டீங்க, மார்க்கம் தெரியாம நீங்க போயிட்டு என்ன செய்யாதீங்க, ஃபத்வா கொடுக்க போகாதீங்க. சஹாபாக்கள்ல இமாம் கஸ்ஸால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் கூட ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. ஃபத்வா யாரும் கேட்டா அவங்கள்ட்ட போங்க, அவங்கள்ட்ட போங்க, அவங்கள்ட்ட போங்க. அன்சாரிகள் முஹாஜிரீன்கள்ட்ட இது ஒரு சிறந்த பண்பாக பார்த்திருக்கிறார், உரியவர்கள்ட்ட போயிட்டு ஃபத்வா கேளுங்க. அப்ப மனிதர்கள்ட்டே கேட்கறதுக்கு தயங்கினாங்கன்னா நாங்க இன்னைக்கு கூகுள் முஃப்திகள் எல்லாம் ஃபத்வா கேட்கறது இன்டர்நெட்ல அடிக்கிறது எடுக்கிறது அமர்ச்சி இல்ல. வேணாம், இந்த முறையில மத ஃபத்வா ஷாப்பிங் ஒண்டிக்குது எங்களுக்கு தெரியுது. ஏன் மனசுல எதிரிக்குதோ அதை அலாலாக்கி கொள்றதுக்கு 5 உலமாக்களுக்கு போன் பண்ணி கடைசியில் அவர் எது சொல்றாரோ அவர்கிட்ட மாத்தி 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 போட்டு அது அவர்கிட்ட இஷ்டப்படி உள்ள ஃபத்வா எடுத்துக்கொள்ளணும். இல்ல, இது அல்லாஹ் ஒப்புக்காத காரியம். அவர்கள் எங்க பலகீனம் என்று எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. சஹாபாக்கள ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல நெருப்புல குதிக்க சொன்னார் ஒரு அமீர். சொன்னா நெருப்புல குதிக்க சொல்றீங்க, நாங்க குதிக்க மாட்டோம். இப்ப நெருப்புல குதிக்க அந்தந்த நபிக்கிட்ட சொன்ன, நீங்க குதிச்சிருந்தா நீங்க நெருப்பிலே தான் இருந்திருக்கீங்க. அங்கதான் சொல்லப்படுது, லா தஅதலி மக்லூகின் ஃபி மஆசியத்தின் ஹாலிக், இறைவனுக்கு மாறு செய்த விஷயத்துல அடியார்களுக்கு வழிபடையலாது. முஹையுதீன் அப்துல் காதர் ஜிலானியோட ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு 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 நாள் ஒரு தங்க பாத்திரம் ஒன்று இருந்துச்சாம். சைத்தான் வந்து சொன்னானோ, முஹையுதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களே, உங்களுக்கு இதெல்லாம் ஹலாலா கேட்கலாம், ஷைத்தான் நீ போன்னு சொல்லி விரட்டினோன்னு அவன் சொன்னானா, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, நீங்க இன்னைக்கு கூட திறமையான வென்றுட்டீங்க. அவன் சொல்றாங்க, பாருங்க இவன் எவ்வளவு பெரிய ஷைத்தான், அங்கேயும் என்னைய மாற்றி வைக்க பாக்குறான். நான் என் திறமையால செஞ்சேன் என்று நான் ஏற்றுக்கொண்டா அல்லாஹ்வோட கோபத்துக்கு மர்வா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆன மாதிரி நானும் ஆயிடுவேன். உங்களை விட அறிவாளி யாரும் இருக்கிறான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல போயிட்டு அல்லா தாலா ஹிதர் அலி இஸ்லாத்துக்கு பின்னுக்கு ஒரு நபிக்கு சொல்ற எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்படி இருந்தும் அல்லா தாலா விரும்புறது இல்லை நான் என்ற வார்த்தை அல்லாக்கு யாருக்கும் பிடிக்காது. அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட இந்த இது நான் சொல்லக்கூடிய ஆக முக்கியமான விஷயம், ஈமான பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அறிவை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், இது ரெண்டையும் தான் முதலாவது முடிச்சுக்கணும். ஈமான பலப்படுத்துறதுக்கு அல்லாத பாதையில போகணும். ஈமான பத்தி பேசணும், ஈமான பத்தி கேட்கணும், ஈமானுடைய முதாகரா செய்யணும், மசிதுகள்ல இந்த முதாகரா செஞ்சு ஈமான பலப்படுத்திக்கணும். அறிவும் ரெண்டு வகைப்படும், ஒன்றைக்கு ஃபதாயில், நாங்க ஃபதாயில் அமால் இதெல்லாம் வாசிக்கிறோம். மசாயில் இருக்கு, ஒவ்வொருவருக்கு தேவையான மசாயில் இருக்கு. ரெண்டு பேர் ஜித்தாக்கு போனாங்க, உம்ரா முடிச்சாங்க, ஹஜ் முடிச்சாங்க, ஷப்பிங்கோ ஏதோ ஒரு தேவைக்கு ஜித்தாக்கு போனாங்க, ஆக்சிடென்ட் ஆனாங்க, கணவன் மனைவி மௌத்தாயிட்டான், ஆக்சிடென்ட் ஆனாங்க, ரெண்டு பேரும் மௌத்தாகினா சவுதி அரசாங்கம் ஒரு கம்பன்சேஷன் தொகை ரெண்டு மையத்துக்கும் கொடுக்குது. அவன் மையத்து மௌத்தாக கணவன் பிந்தி மனைவி முந்தி ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்க கொல மனைவி தான் முதலாவது மௌத்தாகிறா, கணவன் ரெண்டாவது மௌத்தாகிறா. இந்த கணவனுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை, இந்த மனைவி மூலமாக இந்த பிள்ளையும். ஆனா இவருக்கு ஒரு இன்னொரு மனைவி, மூத்த மனைவி இருக்கிறார், தலா கொடுத்துட்டாரு, ஒரு புல் இருக்கு. இப்ப சொத்து பிரிக்க வருது, இலங்கைக்கு பணம் வந்துருச்சு, சொத்து பிரிக்கிறாங்க. மனைவிட சொத்திலிருந்து கணவனுக்கு வர வேண்டிய ஒரு தொகை வருது, கணவனுடைய பணம் எல்லாம் சேர்ந்து அந்த தலா கொடுத்தப்பட்ட புள்ளைக்கு வேண்டி சேர்ந்து. எப்படி இந்த மார்க்கத்தை நாங்க என்ன செய்யணும், விளைக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான, உங்க எல்லாரையும் வச்சு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மார்க்கம் சட்டம் தேவைப்படும். அந்த சட்டங்களை சரியாக தெரிஞ்சு கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு ஆறு வயது பிள்ளை ஹசன் ரதி எல்லாரும் ஒரு ஈச்சபள்ளத்தை எடுத்து வாயில போடுறாங்க, மகன் பேரன் பேரன் நீ சாப்பிடாத, ஹராம் ஹராம். ஏனென்றா நபிமார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜகாத்துடைய பணம் ஹராமாக்கப்பட்டிருக்குது. பொதுவாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஜகாத் எடுக்க ஏதாது, வசதி படைச்ச ஒருவர், ஒரு மார்க்கம் அந்நிய மார்க்கத்தை சேர்ந்தவர், அல்லது அவர் வந்து என்னது ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், அல்லது மனைவி சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய மகன், இப்படிப்பட்டவர்களுக்கு ஜகாத் கொடுக்க இயலா. தந்த பராமரிப்பில் இருக்கக்கூடிய வாப்பா ஜகாத் யாருக்கு கொடுக்கணும் என்று அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த ஜகாத் கொடுக்கறதுல ஒரு பெண்மணி நபிகிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏந்த கணவன் ஜகாத் கேட்கிறாரு, ஏந்த ஜகாத்த. அவ நபி அவங்க கேட்டாங்க, இது வந்து ஜெய்னப் மசூதுடைய, அப்துல்லா மசூதுடைய மனைவியா? ஓ யா ரசூலுல்லாஹ், உன்ட கணவன் சரியான கஷ்டத்தில் இருக்கிறார், உண்ட ஜகாத் நீ அவனுக்கு கொடு. சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, மனைவிக்கு ஜகாத்த கொடுக்கலாம், கணவன் என்ன செலவுக்கு கொடுக்கிறது இவருடைய கணவன். மனைவிக்கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கணவனுக்கு செலவுக்கு கொடுக்கிறது அவருடைய கடமை இல்லை. அவர் சந்தோஷமாக கணவனுக்கு கொடுக்கலுமே தவிர, அதனால் கடன் இவர் வந்து கடனாளியாகவோ அல்லது இவர் கஷ்டத்தில் இருந்தா இவருக்கு அந்த ஜகாத் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இது மார்க்க ரீதியான ஒரு விஷயம். அந்த ஹசன் ரதியல்லாஹு ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டது ஆறு வயது புள்ள நபியவங்க எச்சரிக்கை செய்யறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போறாங்க பரீரா ரதியல்லாஹு அந்த வீட்டுக்கு, போயிட்டு சொல்றாங்க, பரீரம்மா பசிக்குது, சரி சாப்பாடு இருக்குதா? ஓயா ரசூலுல்லாஹ், இருக்குது, என்னது மாமிசம் இருக்குது, ஆனா உங்களுக்கு எப்படி யார சொல்லா நான் தரையணும், இது சதக்கால வந்திருக்கு. சல்மான் பாரிஸ் ரதியல்லாஹு கை மாறி கை மாறி கை மாறி வாப்பா நெருப்பு அணுகிறார் ஈரான்ல, இந்த நெருப்பணங்கிற வாப்பா கிட்ட இருந்து தப்புறதுக்காக வேண்டி சுபஹானல்லாஹ் அவ ஓடி வந்துட்டான். ஒரு சகோதரி இருக்கிறாங்க கொழும்புல, அந்த சகோதரியால ஏராளமான மக்கள் அல்லாஹ் தீன நசீபாக்கியிருக்கிறான். அந்த சகோதரியும் அவருடைய பெரிய குடும்பம் வசதி படைச்சு கொடுக்கும், அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவள் வந்து என்ன செஞ்சா, ஒரு மஸ்ஜிதுக்கு போயிட்டு அந்த மஸ்ஜிதுல போயிட்டு தஞ்சம் பூந்து அது ஒரு மதரசாவுக்கு போயிட்டு அந்த மதரசாவில் போயிட்டு ஓதி அங்கு கல்யாணத்தை முடிச்சு இங்க கொண்டு இங்க நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மார்க்க வாரத்துக்கு அந்த பெண்மணி காரணம். அவ சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் கை மாறி கை மாறி கை மாறி வந்து வந்து அக்க தேடி தேடி வாப்பா சரியான வசதி எல்லாம் பணம் எல்லாம் இருக்குது, ஆனா நெருப்பு வணங்குறார் வாப்பா, அவங்களோட மனம் கேட்கல, நான் உண்மையை நேரடி வரணும் என்று தேடி தேடி வந்து கடைசியில அடிமையாக வந்து மதீனாக்கு செய்தான். அப்ப அந்த பைபிள்ல படிச்சிருக்கிறாங்க, இறுதி நபி வரப்போகுதா, அவருடைய முதுகுல பின்னுக்கு முகமது ரசூலுல்லாஹ்ன்னு ஒரு புறா முட்டையை போல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்து சதகா ஜகாத் எடுக்க மாட்டார். இப்ப நபிய டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி சதகாவை கொண்டு நபிக்கு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க சதக்கா சாப்பிட மாட்டோம், நீ மத்தம் அவருக்கு கொடுத்துருக்கோம் தகுதியான அல்லாஹ் தஆலா அவருக்கு இஸ்லாத்தை நசீபாக்க. அகல் குளி தோன்றத்தில் மஷூரா சொன்னவர் சல்மான் ஃபாரிஸ் என்ற ஈரான்ல படிச்சுட்டு வந்தார். இப்ப இந்த விஷயம் இந்த பரீரா ரதியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரதியல்லாஹு அந்த வீட்டில் வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு மார்க்க விஷயங்கள் நல்லா தெரியும். அவர்கள் சொன்னாங்க, பரீரா யார் சொல்ல, இது சதக்கா நீங்க சாப்பிட மாட்டீங்க தானே என்று சொல்ல நபி அவங்க சட்டம் சொல்லி கொடுக்கிறாங்க, லக்கி சதக்கா வலிய ஹதியா, நீ இது உனக்கு எடுத்தது சதக்கா, நீ பல சந்தோஷமாக எனக்கு தாரதிருக்கிறே, இது ஹதியமாக. சட்டம் வந்து எங்களை மார்க்கத்துல சுபஹானல்லாஹ் என்னென்ன விஷயங்களை நீங்க கேட்கிறீங்களோ அத்தனை விஷயத்துக்கும் இப்ப எங்களை இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் மினிஸ்டர், இவர் கொஞ்ச காலத்துக்கு முத இதுக்கு முதையும் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்ப அவர் ஒரு தீர்ப்பு கேட்டார். ஜமீத்துலமான என்ன தீர்ப்பு கேட்டாருன்னா, இந்த உறவுகளுக்கு மத்தியில ஜினா நடக்கு, சகோதரன் சகோதரியோடு, சகோதரன் தாயோடு, ஒருவன் தாயோடு புள்ள தலைக்கு, இந்த புள்ளைய அபோர்ட் பண்ண ஏழுமா, கரு கலைக்கிறது போஷன் செய்யறது, உலகத்துல கரு கலைக்கிற விஷயத்துல சரியான சட்டங்கள் இருக்கு. அப்ப இந்த நாலு மத தலைவர்களையும் கூப்பிட்டு இருந்தான் இந்த நாட்டில் உள்ள. அப்ப நாங்களும் பத்துவால ஒரு ஆய்வொன்று எடுத்து அது பத்தி உள்ள எல்லா விவரத்தை எழுதி இஸ்லாம் என்னென்ன கட்டத்தில் எப்படி நேரத்தில் இதுக்கு அனுமதி கொடுக்குது என்று பேசி உலமாக்கல் இதை பேசின நேரத்தில் அவர் போன உலமாக்கலை கூப்பிட்டு பேசியிருந்தால் இவ்வளவு சிறப்பான மார்க்கம் இதிலே வழிகாட்டிருக்கு. எத்தனை நாள் எப்படி நேரம் என்ன சந்தர்ப்பம் யாருக்கு எப்படி எல்லாமே உலமாக்கல் ஃபிக்ஹில் எழுதியிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இதுதான் ஃபிக்ஹுடைய சிறப்பு மேலாண்மை. அதிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபிக்ஹ் அது மிக சிறப்பானது. அதை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். ஆயிரத்தி லட்சம் வருஷங்களாக நாங்கள் அதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பிறந்தாங்க 150ல், மௌத்தாகி நாங்கள் 204ல. அவங்க பிறந்தது தான் இன்றைக்கு தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய கஸ்ஸா. இந்த கஸ்ஸா இன்றைக்கு பலஸ்தீன்ல இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அங்க பிறந்து 54 வயசுல மௌத்தாகிறாங்க, 7 வயசுல குரான பாடமாக்குறாங்க, 10 வயசுல மொத்தாவை பாடமாக்குறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொல்றாங்க, இன்னி அராஃபிய கல்விக்கு நூரன் பலா துத்ஃபி ஜுல்மத்தில் மாசியா, ஒரு அநாதையாக வளர்ந்த ஒரு இமாம் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. தகப்பன் மௌத்தாகிட்டாங்க, தாய் தான் இவர்களை பராமரிக்கிறாங்க, மதீனாக்கு கொண்டு வராங்க, ஓத வைக்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க. அல்லாஹ் பதினஞ்சு வயசுல ஒரு சிறந்த முஃப்தி என்ற ஃபத்வா கொடுக்கிறதுக்கு தகுதியானவர் என்ற பட்டத்தை அவர்கள் பெறுறாங்க. பெற்று அவர்கள் பல உலகத்துக்கு பிரயாணம் செய்தார். கண்ணியமானவர்களே, நாங்க நீங்க ஒண்ணு இல்முக்கு பிரயாணம் செய்யல. நாங்க எந்த அளவுக்கு ஒரு டைம் வச்சு ஜெமித்தலமாக போறதுக்கு கூட நாங்க முயற்சி எடுக்கிறது இல்லை. இலங்கையில் இன்றைக்கு 10-20 வருஷமாக ஒரு ஒரு டெலிபோன் கால்ல அவங்களுக்கு ஃபத்வா எடுக்கிறதுக்கு ஜெமித்தலமா வழி செஞ்சிருக்கு. அதனுடைய ஹாட்லைனுக்கு நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா அதுல என்ன செய்யலாம், நீங்க 790-790-490 நீங்க அதுக்கு ஹாட்லைனுக்கு அடிச்சா உங்களுக்கு ஃபத்வா டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஃபத்வா எடுத்துக்கலாம். காலையில இப்ப இந்த ரமதான்ல குறைஞ்சது ஒரு 1500-2000 கால் வந்துருச்சு. நாங்க அடுத்து இந்த இது இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ரமதான் அல்லாத காலங்கள்லயும் ஜெபத்துலமான ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்குது. அதுல 4-5 உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்யறாங்க, ஃபத்வாக்கள் கேட்டுக்கொண்டு. இன்றைக்கு பாருங்க, இப்ப நீங்க ஃபித்யா கொடுக்கும், இது கொடுக்கணும், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கும். ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு இன்றைய செலவு போக அவருக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்குதோ, 2 கிலோ 400 கிராம் இந்த அரிசியை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள வசதி இருந்தா அவர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கும். அதுக்கும் வசதி இல்லைன்னு அவருக்கு ஜகாத்துல் இல்ல, அவர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இத வந்து என்ன செய்யலாம், பணமாக இல்லை இது பொருளாகத்தான் கொடுக்கும், பணமாக இல்லை பொருளாகத்தான் இதை கொடுக்கணும். இப்ப இது இந்த நேரத்திலுள்ள அமல், இந்த நேரத்துக்குள்ள அமல், இல்முல் ஹால். அந்த நேரத்துக்கு எந்த அமலை செய்யணுமோ அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக மாறணும். நாங்க இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பெருநாள் கொண்டாட போகிறோம். அல்லா இடத்துல துவா செஞ்சு அல்லா இந்த பெருநாளை சந்தோஷமானதை ஆக்கித்தான், நல்லா இருக்கிற மன்றாங்க. எங்களுடைய இருக்கக்கூடிய ஆடைகளை நாங்கள் நல்லதை உடுத்து குளிச்சு ரெடியாகி காலையில ஏதோ ஒரு உஜீவனத்தை ஒரு ஈச்சப்பலத்தையோ ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டு மஸ்ஜிதுக்கு வந்து தக்பீர் சொல்லி கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து இந்த தக்பீரோட இந்த அமலை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாட திருப்பொருத்தத்தை நாடி வரக்கூடிய தொழுகையில 2-2.5 ரக்அத் தொழுகை, 7 தக்பீர்கள் முதல் ரக்அத்தில், 5 தக்பீர்கள் 2வது ரக்அத்தில் இந்த தொழுகையை முடிச்சுட்டு குத்பாவை கேட்கறதும் அது சுன்னத்து மாக்கலா. எப்படி தொழுகை சுன்னத்து மாக்கலாவோ குத்பா முடிகிறதோடு தான் எங்களுடைய பெருநாள் தொழுகை முடியும். அப்ப அந்தந்த நேரத்துக்கு தேவையான மார்க்கத்தை நாங்கள் படிச்சுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறோம், அது உங்களோட தான் பகிர்ந்து கொள்ள போகுது. அது என்னன்னா அதுக்கு பேர் மன்ஹஜ். என்ன பேர் சொல்லுங்க? மன்ஹஜ். இதுக்கப்புறம் நீங்க கேட்கணும் இந்த மன்ஹஜ் தான் என்னன்னு சொல்லி. இந்த ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு இந்த பெருநாள் அன்றைக்கு காலையில நீங்க முதலாவது படிச்சு கொள்ளணும், எல்லாரும் அதை எடுத்து வாசிக்கணும், அதை இங்க எடுத்து மஸ்ஜிதிலே வச்சுக்கொள்ளணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன தொகை தான் அது. மன்ஹஜ் என்று சொன்னா இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் யோசிச்சோம், ஒவ்வொருவரும் தன் இஷ்டப்படி குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிட்டு போக்குல பிரச்சனைகள் உண்டாகுது. பிரச்சனைகள் பாருங்க, இந்த கோவிட் வந்துச்சு, யார் எதிர்பார்த்தா இந்த கோவிட் இப்படி வரும், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். இந்த கஷ்டத்தில் அல்லாஹ் எங்களை பல சோதிச்சான், இந்த சோதிலிருந்து வெளியே வந்துருக்கோம். நான் வந்து இந்த பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் இன்குயரி இதோட நான் இந்த இதோட நான் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே கவனமாக கேளுங்க, பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் இன்குயரியில எனக்கிட்ட சில கேள்விகள் கேட்டான். அதுல ஒரு கேள்விதான், ஷாஃபி மதுஹபில் ஜும்மா தொழுகிறதுக்கு எத்தனை பேர் நிற்கணும்னு கேட்டான். இதுக்கு காரணம் என்ன கேட்டான். யாரு உள்ளதெல்லாம் நான் முஸ்லீம் ஜட்ஜ், கோவிடுடைய காலம். நான் சொன்னேன் ஷாஹி மதுரத்தில் 40 பேர் வைக்கும். என்ன அதுக்கு ஆதாரம்? இந்த ஹதீஸ் சொல்லியாச்சு. இப்ப கோவிடுடைய பீரியட் இல்லையா, 25 தானே தொலைலும், அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு அல்லாஹால நாலு மதுபுகளை தந்திருக்கிறார். இந்த நாலு பேரும் அல்ஹம்துலில்லாஹ் பெரும் தியாகம் செஞ்ச மக்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 80 பிறந்து அவர்கள் 150 மௌத்தாகிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 150 பிறந்து அவர்கள் 204 ஒஃபாத்தாகிறாங்க. இது மாதிரி அஹமது பின் ஹம்பல், இமாம் மாலிக் இவர்கள்லாம் மதீனாவை பேஸ் பண்ணி அஹமது பின் ஹம்பல் நாலு இமாம். இவர்களுடைய சில சில கருத்துக்களை நாங்க எங்களுக்கு தேவை வரக்குற நாங்க பாவிச்சோம். ஷாஃபி மசப் அதுக்கும் என்ன செய்து இடமளிக்குது. இங்க வாழ்ந்த ஒரு பெரும் மகான் தான் அல்லாமா அப்துல் சமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க இந்த ஜும்மாவுடைய விளக்கத்துல ஒரு வழிகாட்டலும் கொடுத்திருக்கிறாங்க. மாலிக்கி மசப்ல 12 பேர் இருந்தாலும் அதுக்குள்ள சில நிபந்தனைகளோட அந்த ஜும்மாவை நடத்தலாம். ஹனஃபி மசப்ல 4 பேர் இருந்தாலும் அது நகரமாக, கிராமத்தில் ஏதாவது நகரமாக இருக்கக்கூட அதுல ஜும்மா நடத்தலாம். இப்படி சில சட்டங்களை நாங்க என்ன செஞ்சோம் எங்களுக்கு பாருங்க, இந்த கோவிடுடைய காலத்துல நாங்க இப்படி செய்யறோம் என்று தைரியமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான சலுஷன் இந்த நாலு மதம். இது இமாம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமை. இது எங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அமைஞ்சிருக்குது என்பதை அவர்களுக்கு எனக்கு விளங்க வைக்க முடிஞ்சு. அந்த பீரியட் நான் நினைக்கிறேன் 25 பேர் ஜும்மா நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பீரியட். 25 பேர் ஜும்மா கலந்து கொண்டாங்க. மற்றவங்க மார்க்கத்தில் சட்டம் சில விஷயங்கள் இருக்குது, நாங்க எங்களை அடிமையாக்கி கொள்ளணும். எதுக்கு? அல்லாவுடைய திருப்பொருத்தம் இருக்கு. இதாக முக்கிய மனோ இச்சைக்காக மார்க்கத்தை பின்பற்றதில்லை. ஒரு வழிகாட்டல் அடிப்படையை வச்சுதான் இலங்கைக்கு வந்துச்சு ஒரு பெரிய ஆபத்து. என்ன தெரியுமா, இந்த இடம் இடம் சின்ன 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 இடத்துல ஜும்மாக்கள் தயாரிச்சுக்கிட்டு போயிட்டு இந்த ஈஸ்டர் தாக்குதல் நேரத்துல சின்ன சின்ன குழு குழுக்களாக கும்பல் கும்பலாக உண்டாகி எங்களுக்கு தெரியாம இந்த பொக்கட் மஹல்லா உண்டாகிற மாதிரி பொக்கட் தீவிரவாதம் உண்டாச்சு. சின்ன சின்ன பேரை வச்சு அவர்கள் வழிநடத்தப்பட்டு தவறாத சிந்தனை வைக்கப்பட்டு இதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஜும்மாண்டா ஒரு பெரிய ஜனமாக இருக்கணும். ஒரு மஸ்ஜிதுல பூர்த்தியான இடம் முடியாத வரைக்கும் இன்னொரு மஸ்ஜிதுல ஜும்மா ஆரம்பிக்க கூடாது. இப்படி சட்டங்கள் இருக்குது. இந்த நாட்டில் நீங்க விவாகரத்து தலாக்குடைய விஷயத்துக்கு போவீங்க, அங்க இந்த ஆக்ட் வந்து ஷாஃபி மதப்படி தான் தயாரிக்கப்பட்டது. இந்த நாட்டில் 90-95% மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிதான் இருக்கிறாங்க. சொற்ப மக்கள் வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மிக ஒற்றுமையாக அழகாக ஹனஃபி மதம் உள்ளவர்கள் அவர்கள் அவருடைய விஷயத்தை பின்பற்றி கொண்டு போறாங்க. எங்களோட சேர்ந்து சுமூகமாகத்தான் எல்லா விஷயத்தையும் நடத்திட்டு போறாங்க. அதனால இந்த நாட்டில் நாங்க முந்தி ஒரு விரிவான ஃபத்வாவை எழுதியிருக்கிறோம். நாங்கள் உரியவர்களுக்கு சொல்லியும் இருக்கிறோம். இந்த பாருங்க, இப்படி பொக்கட் பொக்கட்டாக செஞ்சுட்டு போறதுனால ஒரு ஊருக்கு கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது என்ற இந்த விஷயமும். அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் இருக்குது எங்கட மனம் சொல்லும். பாருங்க, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் இருக்கிறார் யமன்ல. ஒரு தாய்க்கு சோகம் இல்லை. அவர் இப்ப வரணும் மதியனாங்க. இதுனாக்கு வர்றதுக்கு அவரை பெரிய கஷ்டம் உண்டு இல்ல வந்துடலாம். ஆனா தாய்க்கு கிருமை செய்யறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நபி அவர்கள் அவரை வர்றதுக்கு அனுமதிக்கலை. இப்ப அவர் நபி அவர்களுடைய திருப்பொருத்தத்தை நாடி விட்டு கொடுக்கிறார். நபியுடைய பொருத்தத்தை நாடி விட்டு கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அவரை பெரிய அந்தஸ்துள்ளவராக மாற்றி உமர் ரதி அல்லான் அவர்களுக்கு ரபி அவர் சொல்றாங்க, உமர் நீ இந்த உவைசுல் கர்னியை சந்திக்க நேரிட்டால் உனக்காக அவர்கிட்ட சொல்லி இஸ்திக்ஃபார் செய்து கொள். உமர் ரதி அல்லான் தன் ஆட்சி காலத்துல தேடி 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 பார்த்து கடைசியில் அவரை அடையாளப்படுத்தி அவர்கிட்ட போயிட்டு எனக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க. உமர் ரதி அல்லான் யார்? ஒரு நாள் அவரு உம்ராக்கு போறாரு, நபியவர்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறாரு. நபியவங்க சொல்றாங்க, அன்பு சின்ன சகோதரரே, நீங்க உங்களுக்கு துவால என்ன மறந்துடாதீங்க. நபியவங்க உமருக்கிட்ட துவா கேட்கிறாங்க, ஆனா உமருக்கு சொல்லி கொடுக்கறாங்க, நீங்க இந்த வயசு கருணைய சந்திச்சா. அவர் தன்னை தாய்க்காக வேண்டி நபியா நபியை சந்திச்ச ஒரு சாவியாக பாக்கியத்தை எழுந்தார். அவர் ஒரு காரியத்தை செய்ய போக்குல இதுல நபியுடைய சுன்னத்தென்னா என்றதை அவதானிச்சு செயல்படுறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். இல்லைண்டா ஒவ்வொருவரும் மார்க்கம் பேச ஆரம்பிச்சா அது சித்தனமாகுவார். அந்த பித்தனாதிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். எங்களோட விஷயங்களை நீங்க இந்த மன்ஹஜ் நான் சொன்னேன், மன்ஹஜ் கட்டாயம் எடுத்து படிப்பீங்க தான் எல்லாரும். உலமாக்கள் இப்படியான நிகழ்ச்சியில ஏற்பாடு செஞ்சு இந்த புதுக்கடையில் உள்ள எல்லா பகுதிக்கும் ஜெமித்துலமா இந்த மன்ஹஜ் என்னன்னு ஒரு அறிமுகம் செஞ்சீங்களா செய்ய போறீங்க. அறிமுகம் அது என்னது, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நாங்க இந்த நாட்டில் முஸ்லிம்கள் எப்படி வாழணும், எப்படி வாழணும், ஏன் புகாரிய எரிச்சாங்க, ஏன் குரானை எரிச்சாங்க, ஏன் எரிச்சாங்க, ஏண்டா அரபு நாட்டில் பேசி அரபு பேசி எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா யாருக்கு இது தெரியணுமோ அவர்களுக்கு இது தெரியாது. அரபு நாட்டுக்கு போயிட்டு அஜ்ஜும்ரா செஞ்சுட்டு வந்த எத்தனையோ பெண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க. இஸ்லாம் இஸ்லாம் இல்ல, பௌத்தர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அந்த நாட்டுக்கு போய் அப்படி செஞ்சு வரலாம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் நாங்க பித்த ஒரு பிழைய நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சரிப்படுத்திக் கொண்டோம். இப்ப நாங்க தேவையானவர்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் கேள்வியை கொண்டு இந்த இல்ம நாங்க வளர்க்கணும். அப்ப இந்த பெரும்பான்மை சமூகம் இதை சரியாக விளங்கிக் கொள்ளும். பெரும்பான்மை சமூகம் நல்ல மக்கள், அவர்களுக்கு இது சரியாக விளங்க வைக்க கூல அவர்களை சரியாக அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு கொள்றாங்க. அதை கொண்டு எங்களோட தீன் பரவ, எங்களோட தீன் அறிமுகமாக சந்தேகங்கள் நிவர்த்தி செய்வதற்கு அது காரணமாக அமைகிறது. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய இறுதி பகுதிக்கு வந்து இன்றைக்கு நாங்க பெருநாளைக்கு வந்து நாளையோட இது முடிஞ்சது. இப்ப ஆர்வமாக யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை தெம்ப இவரை தந்திருக்கிறானோ இந்த ஆர்வம்பை பிடிச்சி அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாங்க பெற்றுக்கொள்வோம். இப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையில ஈமானிய ஒரு பகுதி இருக்குது, இபாதாத்துடைய ஒரு பகுதி இருக்குது, மாஷத்துடைய ஒரு பகுதி இருக்குது, அகலாக்குடைய ஒரு பகுதி இருக்குது. இந்த மூணுலையும் நாங்க கவனம் செலுத்தணும். நான் சொன்னது போல இஸ்லாம் இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் அறிமுகமானதே அந்த வியாபாரம் மாஷத்தை கொண்டுதான். எங்கட இஸ்லாம் அந்நியர்கள் வந்து மஸ்ஜிதுக்கு பாக்குறது இல்லை, இஸ்லாத்தை பார்ப்பாங்க ஹோட்டல்ல, இஸ்லாம் பார்ப்பாங்க கடையில், மாஷால்ல இவன் சாப்பாடு இவ்வளவு ருசி, இவ்வளவு விலை குறைச்சி எடுக்கிறான், இதால இவ்வளவு எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்று அது ஒரு பெரிய பறக்கத்துக்கு காரணமாகவே. எப்பயுமே இந்த இந்த விஷயங்களை நாங்க சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து எப்படின்னா அந்நியர்களை வச்சு பிசினஸ் செய்யறாங்க. இன்றைக்கும் அது இருக்குது. 90% அவர்கிட்ட அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவர்கள் அந்நியர்களாக இருக்கிறாங்க. இப்ப இவர் ஒரு முஸ்லீமாக வாழக்குள்ள அந்த அந்நிய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்றாங்க. இஸ்லாம் இவ்வளவு தூய்மையான மார்க்கம். கண்ணியமானது எங்களோட குடுக்கல் வாங்கல் இருக்குது, அதாக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய ஒரு சம்பவத்தை எனக்கு இங்க சொல்றதுக்கு மனம் நாடுது. நபி அவர்கள் ஒரு நாள் தண்ணீர் கஷ்டமாக இருக்குது, நபி அவங்க சஹாபாக்கள் சொன்ன கொஞ்சம் பேர் தேடி பாருங்க தண்ணீர் எங்க இருக்கு. ரெண்டு சஹாபாக்கள் போனாங்க, போயிட்டு பார்த்தாங்க ஒரு வயோதிப பெண் ஒரு தோல்ல செஞ்ச பூஜா ஒன்றுல தண்ணீர் வச்சு கொண்டு இருக்கிறார். அவள் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல போட்டாங்க, தண்ணீர் ஃப்ரீ வெளியே வந்துச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இதை பதிவு செய்யறான். அந்த தண்ணீர் எல்லாரும் குடிச்சான், நினைச்சு கொண்டாங்க எல்லாம். இப்ப நபியவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த கஷ்டத்திலையும் சாபாக்கள் சொல்றாங்க, உங்களால ஏழுமானது இந்த பெண்ணுக்கு உதவி செய்யுங்க. சுபஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய ஒட்டகம் அப்படி அவள் திமில் ஆல்ரெடி இருக்குது, அப்படி குமிஞ்சு சாமனத்தோட இந்த பெண் இப்ப ஒட்டகத்துல போறாங்க. அந்த ஆக்கல
டென்ஷனா எங்கடா எங்க வயோதிப தாய் காணலன்னா அவன் மாஷா அல்லாஹ் வந்து இறங்குற சாமணத்தோர் எங்கம்மா போனா இந்த சாபி சாபி யார் சாபி இந்த மதம் மாறிட்டாரே நபிக்கு சொல்றா நபி முகமது சொல்லல இந்த புதிய மதத்தை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, தண்ணீர் தேவைப்பட்டுச்சு தான் நபிக்கு, அதுதானே போன இந்த சம்பவம் எல்லாம் தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. ஹாஜர் அலை சலாத்துக்கும் தண்ணீர் தேவைப்பட்டுச்சு, அதுரா சலாத்துக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. அல்ல என்ன செஞ்சான், இஸ்மாயில் அலை சலாத்துல காலத்தில் சம்சம் வெளியாகிட்டான். இன்றைக்கு வரைக்கும் அது அந்த அவனுடைய தியாகத்தை அல்ல அப்படி ஞாபகப்படுத்தான். அய்யூப் அலை சலாம் சோமில்லாம ஆகிட்டான், பல வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி இப்ப அல்லாஹ் சொன்னான் காலால் அடி தண்ணி முன்முண்டு வந்துச்சு. ஆதா முக்தசல் முஷரா, இது குளிங்க குடிங்க சோமாயிடா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாவுக்கு ஏலாதா நபிக்கு ஒரு கால் அடிச்சு கை அடிச்சு ஒரு தண்ணியை வெளியாக்கு, இந்த பொம்பளை கொண்டு இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன தேவை இருக்குது, அடுத்த கட்டத்தை பாருங்க என்ன தேவை இருக்குதுன்னு பாருங்க. இப்ப ரசூல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த பாருங்க நீங்க இப்ப ஜமாத்துண்டு போறீங்க இல்லையா, இந்த ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல இந்த பொம்பளை இருக்கிறா, நீங்க சந்திங்க. சஹாபாக்கள் அந்த ஊரை கடந்து போக்குல அந்த பெண்ணை போயிட்டு சந்திக்க போல அந்த பெண் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னா, எல்லாரும் இஸ்லாம் ஏற்றுக்கோங்க, தண்ணி அல்ல அப்படி தூக்கி கொடுத்திருந்தா நடந்திருக்குமா, தண்ணிய கொடுத்தா நடந்திருக்குமா. இங்கதான் இஸ்லாம் அறிமுகமாகும், இஸ்லாம் என்னன்னு தெரிவாங்க, பேச்சு பயன் இல்லைங்கிற அது அப்படி போயிடும். பண்பு நாங்க என்ன செய்யறோம், ஜாவத்தில மஸ்ஜித் பெடரேஷன் செஞ்சு எப்தா இருக்கு, அப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் நான் சில வார்த்தைகள் பேசினேன், அதுல வந்திருந்தார் ஒரு சகோதரர் சொன்னார், நான் இந்த ஜாவத்தில 40 வருஷமா இருக்கிறேன், ஒரு நாள் இந்த மஸ்ஜிதுக்கு வந்தது, இப்ப எனக்கு நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு எவ்வளவு தெளிவா இருந்துச்சு. அதனால நாங்க நீங்க எல்லாரும் இதுல கடமை, எங்கட கட்டாய கடமை இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்துறது. எல்லாரும் அல்லாஹ் இடத்துல துவா செய்வோம், எல்லாரும் ஒரு விஷயத்த உறுதியாக இருப்போம். அது என்னென்னா ஷைத்தான் எல்லாரோடையும் இருக்கிறான், எங்களை அமல்ல பலகீனத்தை ஏற்படுத்துவான், எங்களை கொச்சப்படுத்துவான், தூங்க வச்சிருவான், மஸ்ஜிதை விட்டு தூரமாக்கிடுவான். நாங்க நீங்க இந்த வார வருஷம் அமல்ல விக்கர்ல துவால அதிகரிச்சு கொண்டே போகும், அதுக்குண்டான ஒரு வழிய நாங்க செய்வோம். நான் ஒரு சின்ன அமலை உங்களுக்கு நான் சொல்லிதான், 6 நிமிஷம் தான் போகும், 6 நிமிஷம். நீங்க 100 முறை செய்யணும், செய்யுங்க மாஷால்லா அல்லாஹ் பரக்க செய்யணும். சலவாத் ஒரு 100 விடுத்தம், இஸ்திக்ஃபார் ஒரு 100 விடுத்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் 100 விடுத்தம். இதை செஞ்சு பாருங்க, ஒரு தனிமையில் இருந்து வேளாண் சகோதரர்களே, கூட்டாக இல்லாம வீட்டிலேயோ எங்கேயோ மசூதியில வந்தாலும் தனிமையில் இருந்து அமல் செஞ்சு அல்லாஹ் கிட்ட பெற்றுக்கொள்ளும் அந்த உள்ளத்துல அந்த லைஃப். இப்ப நாங்க துவா செய்யறோம், இஸ்திக்ஃபார் செய்யறோம், எல்லாரும் ஆமி குனு தோழுறோம், அழுகிறோம், புரிகிறோம், எல்லாம் நல்ல அமல்கள், நல்ல விஷயங்கள், சுண்ணத்தோடு எல்லாமே இருக்கிறோம். இப்படி அழுந்ததுக்கு மட்டும் சபையில அது போதாது, எது வரைக்கும் அதுக்குரிய காரியம் நிறைவேறாத வரைக்கும். ஒருவர் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தொகை பணத்தை எடுத்திருக்கிறார், திருப்பி கொடுக்கல, இப்ப ரெண்டு நொண்டு அவர் செய்யணும், ஒன்று அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒன்று தன்னால முடியுமான்னு அவருக்கு கொடுக்கும். ஒருவர் ஏசி பேசி நிந்திச்சு கஷ்டப்படுத்தி அவர் இதுல போட்டு அநியாயப்படுத்திருக்கிறார், அதிலிருந்து என்ன செஞ்சு கொள்ளணும், தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். எல்லாரும் அப்படி செய்வோமா நிஷா, ஒரு 6 நிமிஷம் போகும், எல்லாரும் இந்த சிக்கர நாங்க செய்வோம் நிஷா, ஒரு 6 நிமிஷத்துக்கு நாங்க செய்வோம்.
അല്ലാഹ് എന്റെ പാവത്തെ വന്നു റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മുൻപിൻ പാവങ്ങൾ മന്നിക്കപ്പെട്ടിരുന്നാണ്. അപ്പടി ഇരുന്നതും അസ്തഗ്ഫിറുല്ലാ സലാം കൊടുത്ത ഉടനെ മൂന്ന് മുറസുന്നു അസ്തഗ്ഫിറുല്ലാ. ടോയ്ലറ്റിലിരുന്ന് നബിയവങ്ക വലിയ വാറാങ്ങ വന്ന ഒരേ വാർത്ത തന്നെ ഓ